قال النبي صلى الله عليه وسلم ليس الشديد بالسرعة إنما الشديد يملك نفسه عند الغضب أو كما قال عليه الصلاة والسلام. غدية تكري ميلانة تايمار هلي شهود الهلي فريور هلي رب العزة الله تعالى شهد فريور كل فضاك ஒரு பயங்கரமான ஒரு காலகட்டத்தில் பாவங்கள் நிறைந்திருக்கிற பயங்கரமான ஒரு சூழலில் தமிழிசன் அல்லாஹாலா அவனுக்கு விருப்பமான விடயங்களை கேட்கக்கூடிய பேசக்கூடிய சந்தர்ப்பங்களை படைச்ச நோக்கத்தை உலகத்தில் விளங்கி செயல்படக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹாலா கொஞ்சம் பேருக்கு அடிக்கடி சந்திக்கிட்டு இருக்கார். அல்லாவுக்கு அதிகமான அன்பு செலுத்திக் கொள்வது ஏற்று சென்ன அன்றைக்கு நாங்கள் வாழ்ந்த காலம் இது எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு மக்களுக்கு முழுக்க முழுக்க உலகத்தை சம்பாதிக்க தயாரா இருக்காங்க. பகல்ல மாத்திரமல்ல இரவிலும் உழைக்க தயாரா இருக்காங்க. துன்யாவில் எல்லா கட்டத்திலையும் முன்னேறதுக்கு எல்லா நேரத்திலையும் தயார். அதே கட்ட நான் படைச்ச நோக்கத்தை கொஞ்சம் நேரம் விளங்குறதுக்கு அல்லாஹ் ஒரு பெருமதியான ஒரு நோக்கத்துக்காண்டி உலகத்துல படைச்சு வச்சிருக்கிறான். இந்த நோக்கத்தை விளக்கி உலகத்துல செயல்படணுமே. அல்லாஹ் என்ன எதுக்கு அனுப்பியிருக்கேன் அந்த விஷயத்தை விளங்குறதுக்கு மனுஷனுக்கு நேரம் எடுக்கிற கஷ்டமான ஒரு காலகட்டத்தில் நம்மளுக்கு அல்லாஹாலா அவன் மிகப்பெரிய ஒரு கிருபையால அல்லாஹாலா படைச்ச நோக்கத்தை கொஞ்சம் நேரம் விளங்கக்கூடிய சந்தர்ப்பத்தை வாழ்க்கையில் எங்களை வாழ்க்கையை மௌத்துக்குரிய தயாரிப்போடு அமைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹாலா இதை தந்திருக்கான். அல்லாவுக்கு அதிகமான நன்றி செலுத்திக் கொள்ளுவது அதன் அடிப்படை மேலானவர்களே இருக்கிற காலம் எங்க எல்லாருக்கும் தெரியும். எவ்வளவு மோசமான காலம் பயங்கரமான காலம் சொன்னா ஒரு காலம் இருந்துக்கு பாவம் செய்யணும்னு சொன்னா பாவத்தை தேடி போக வேண்டிய காலம் இருந்து பாவம் செய்யணும்னா பாவத்தை தேடி போக வேண்டிய காலம் இருந்து இப்ப நாங்க வாழ்ற காலம் பாவத்தை தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைக்கு நாங்க வாழ்ற சூழல் முழுக்க முழுக்க பாவம் நிறைந்த சூழல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எந்த அளவுக்கு பாவம் சொன்னா பாவத்தை தேடி போறது ஒரு புறம் இருக்க வீட்டுக்குள்ளேயே பாவத்தை விட்டு என்ன பாதுகாக்கிற கஷ்டமான சூழல் பயங்கரமான சூழல். ஒரு காலம் இருந்துக்கு நம்ம எல்லா ஊர்களையும் எல்லா இடத்துலையும் மகரிபுடைய நேரமாகிட்டா குர்ஆன்ங்கிற சத்தத்தை நாங்கள் எல்லாரும் கேட்டோம். ஒரு காலத்தில் இன்னைக்கு ஒவ்வொரு ஆக்கில மகரிபுக்கு பின்னால் ஒவ்வொரு வீடுகளில் என்ன சத்தத்தை நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒவ்வொரு வீடுகளும் தியேட்டர்களை போல மாறக்கூடிய ஒரு பயங்கரமான காலத்தில் தான் அல்லாஹ்தாலா எங்களை கொஞ்சம் கால வாழ்க்கையிலிருந்து படைச்சு வச்சிருக்கேன். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 1400 வருஷத்துக்கு முன்னால இப்போதைய இந்த ஃபித்னாவை பத்தி நபி அவங்க சுட்டி காட்டினாங்க. முஸ்லீம் ஷரீஃப்ல வரக்கூடிய ரிவாயத் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை மஸ்ஜிது நபவி மதீனாட கட்டடத்துக்கு அருகாமையில வந்துகிட்டு இருந்தாங்க. மதீனான ஒரு கட்டடத்துக்கு அருகாமையில வராங்க. சில சஹாபாக்கள் பேசிக்கொண்டு இருந்தாங்க. அந்த இடத்துக்கு வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க. ஹல் தரௌனமா அரா, நான் பார்க்கறத நீங்க பாக்குறீங்களான்னு கேட்டாங்க. நான் பார்க்கறத நீங்க பாக்குறீங்களா? சஹாபாக்கள் விளங்கிக் கொள்ள சொன்னாங்க, லா யார சொல்லுங்களா, என்னென்ன விளங்கல்ல யார சொல்லுங்களா, நீங்க பாக்குறத எங்களுக்கு பார்க்க ஏலா, என்னென்ன தெரியான்னு சொன்னாங்க. அவங்களே சஹாபாக்களுக்கு விடையை சொல்லி கொடுக்காங்க. இந்தி தரல் ஃபிதன் தக்அ கிலால புயூத்திக்கும் கவகன் மத்தர், நான் ஃபித்னாக்களை பார்க்க. எப்படிப்பட்ட ஃபித்னாக்கள்னு சொன்னா ஒவ்வொருவர வீட்டு கூரைகளுக்குள்ளால மலை துளிகள் இறங்குறத போல ஃபித்னாக்கள் இறங்குறத நான் பார்க்கறேன்னு சொன்னாங்க. ஒவ்வொரு வீட்டு கூரைகளுக்குள்ளாத மலை துளிகள் இறங்குறது போல ஃபித்னாவை பார்க்கணும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 1400 வருஷத்துக்கு முன்னால சொன்னாங்க. இன்னைக்கு எங்க ஒவ்வொரு வீட்டு நிலைமை சத்து சிந்திச்சு பார்க்கலாம். உண்டு எந்த வீடு இல்லாத என்ன குடும்பத்தார வீடு, இந்த வீட்டு நிலப்பாடு எப்படி இருக்கு, இன்னைக்கு வீட்டுக்குள்ளால அல்லாட கட்டத நபி அவங்களோட வாழ்க்கறிக்கா அல்லது அதுக்கு மாற்றமான வாழ்க்கறிக்கா, யூத நசாராக்கள் வாழ்க்கறிக்கா, மோசமான இசைகள் மோசமான காட்சிகள் வீட்டுக்குள்ளால வீட்டுக்குள்ள இருந்து ஈமான பாதுகாக்கிற கஷ்டமான காலத்தில் எல்லாம் வாழ வைக்கிறீங்க. அமையலான சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, அந்த ரீதியில் ரபுலிதத்தான் இப்படியான ஃபித்னா நிறைந்த காலத்தில் வாழ வச்சு ஒரு உயர்தரமான நோக்கத்துக்கான எங்களை படைச்சு வச்சிருக்கேன். அப்ப இந்த உலகத்தில் எல்லாம் படைச்ச நோக்கத்தை விளங்கி உலகத்தில் வாழ்ந்த மனுஷன் தான் உண்மையான புத்திசாலியா மனுஷன் தான் சொல்லியிருக்கேன். எல்லாருக்கும் சரி உலகத்தில் எவ்வளவு காலம் வாழப்போறோம். இன்னைக்கு வந்திருக்கிற நாங்கள் ஊராக்களும் 20, 30, 40, 50, 60 வயசு தாண்டி நாக்களும் இந்த இடத்துல இருக்கும். ஊராக்களும் கொஞ்சம் நிதானமா யோசிக்கணும். இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு வாழ்ந்திருக்கேன். எந்த வயசுல ஒத்த எத்தனை பேர் கபர்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, எந்த வயசுல ஒத்தனை எத்தனை பேர் கபர்ல வாழ்றாங்க, குடும்பத்தில் எத்தனையோ ஜனாதாக்கள் அடக்கிட்டு வந்துட்டோம். நாளுக்கு நாள் மௌத்துரை செய்தி ஒளிபரிக்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு கட்டம் வரும், எந்த பேர் சொல்லப்படும். அதனால அல்லாஹ் அவகாசத்தை தந்திருக்கான் மௌத்துக்கு முன்னால. அந்த மௌத்துக்குரிய தயாரிப்போட உலகத்தில் வாழ வேண்டிய மிகப்பெரிய தேவரிக்கு அதுல ஒரு அங்கமாகத்தான் இப்படியான நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யறாங்க. என்ன நோக்கம்? வேறொட்டுமே இல்லை. உலகத்தில் எப்படி நிம்மதி சந்தோஷமாக வாழ விரும்புகிறோமோ மேலான சொர்க்கத்தில் குடும்ப ரீதியாக நிம்மதியாக போய் சேர்ந்துருக்கும். உலகத்தில் முழுக்க முழுக்க நாங்கள் நிம்மதியாக இருக்கிறோம். இதுக்காகவே தான் ஒவ்வொரு வயசு வந்த ஆணும் காலையிலிருந்து மாலை வரைக்கும் கஷ்டப்பட்டு தொழில் செய்கிறாங்க. வேர்வு சிந்தி தொழில் செய்கிறாங்க. வயலில் மண்வெட்டிகளோடு சேர்ந்து உழைக்காங்க. ஒவ்வொரு பஜார்களில் மற்ற மனுஷனுக்கு முன்னால் ஏற்று வாங்கிக்காங்க. நோக்கம் என்ன? கொஞ்ச கால வாழ்க்கை நானும் குடும்பமும் நிம்மதியா இருந்துரு. இந்த கண்ணுக்கு முன்னால குடும்பம் கஷ்டப்படப்படா, இதுதான் எல்லார நோக்கம். அது ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பாதிக்கிற கூலி தொழில் வியாபாரிகள் நோக்கம் இதுதான். ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற முதலாளிகள் நோக்கமும் அதுதான். என்ன நோக்கம்? கொஞ்ச கால வாழ்க்கை நிம்மதியா இருந்துட்டு போகணும். இதே கிட்ட நானும் நீங்க எல்லாரும் யோசிக்க வேண்டிய நிலைப்பாடுதான். அதே கட்டத்துல மூத்துக்கு பின்னால மேலான சொர்க்கத்துல நானும் குடும்பமும் நிம்மதியா இருக்கிறதுன்னா அதுக்கு நான் எங்க போய் முயற்சி செய்யறது? எங்க தயாரிப்பு செய்யறது? நான் சொர்க்கம் போறேன், இந்த கண்ணுக்கு முன்னால என் பெத்த உமா பாப்பா நரகத்துக்கு போறையா? நான் மட்டும் சொர்க்கம் போறேன், இந்த கண்ணுக்கு முன்னால என் மனைவி என் மக்கள் என் கணவன் கண்ணுக்கு முன்னால நான் நரகம் போறையா? நான் சொர்க்கம் போறேன், சொந்த ரத்த பந்து எந்த அதே ரத்தம் என்ற தாத்தா தங்கச்சி நானகம்பி கண்ணுக்கு முன்னால நரகம் போறையா? அப்ப இவங்க எல்லாரோட சேர்த்து நான் சொர்க்கம் போகணும் நான் யார் அவங்கள பத்தி கவலைப்படுறது? இன்னைக்கு எனக்கு என் குடும்பத்தை பத்தி கவலை இல்லைன்னு பக்கத்து வீட்டுக்காரன் ஏதே மனுஷன் இந்த குடும்பத்தை பத்தி கவலைப்படுவானா? அதனால நாங்கள் ஒவ்வொரு வாக்களும் பொறுப்புதாரிகள். உலகத்தில் நாங்கள் என்ன தரத்தில் இருந்தாலும் எனக்கு இந்த ஒரு மூத்திரிக்கு நானும் இந்த குடும்பமும் அல்லாக்க பொருத்தமான முறையில வாழ்ந்துட்டு பேசிடணும். வாழ்ந்துட்டு போனாத்தான் நான் மேலான சொர்க்கத்தில் நிம்மதியா இருக்கலாம். இதை முன்னுக்கு வச்சு நாங்கள் உலகத்தில் வாழ வேண்டிய மிகப்பெரிய தேவரிக்கு அதன் அடிப்படையில் இப்படியான ஏற்பாடுகள் அடிக்கடி செய்யறவரொட்டுமே இல்லை. உலக வாழ்க்கையில நான் அல்லாக்கு பொருத்தமான முறையில வாழ்றது, எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வீட்டாக்களுக்கு என் அம்மா பாப்பா தாத்தா தங்கச்சி நானா தம்பி இவங்களுக்கு சொல்லி கொடுத்துடணும். அவங்களுக்காண்டி அதிகமா துவா செய்யறது அழுகிறது மேலான சொர்க்கத்துல குடும்ப ரீதியா போய் சேர்றதுக்காக வேண்டி உலகத்துல மூத்துக்குரிய தயாரிப்போட வாழ்றது. அதன் அடிப்படையில் நம்மளுக்கு அல்லாஹாலும் இப்படியான சந்தர்ப்பங்கள் அடிக்கடி உண்டாக்குறது நோக்கமே அதுதான். வேறொன்றுமே இல்லை. அல்லாக்கு யாரை நரகத்துக்கு அனுப்ப வேண்டிய எந்த தேவையும் இல்லை. அல்லாஹ் விரும்புறது அடியார்கள் பாவம் மன்னிக்கப்பட்ட நிலையில் அல்லாஹ் வந்து சந்திக்கணும். அதுக்குரிய ஏற்பாடு அல்லாஹால இப்படியான சந்தர்ப்பங்களை உண்டாக்கி தாரான். இது அல்லாட மிகப்பெரிய இரக்கம். அல்லாஹ் அவன் இரக்க பார்வை எல்லாம் பார்த்திருக்கான்றதை அல்லாஹாலா எங்களை எல்லாம் இரக்கம் கொண்டிருக்கான். அதுல ஒரு வெளிப்பாடும் அல்லாஹ் இப்படியான சந்தர்ப்பத்தை தந்திருக்காங்கிறத நாங்கள் விலகி அல்லாஹுக்கு உள்ளத்தால நன்றி செலுத்துறது. அதன் அடிப்படையில் மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, பெரியோர்களே, அல்லாஹாலா உலகத்தில் எங்களை பெருமதியான ஒரு வாழ்க்கைக்கு அவன் அனுப்பி வச்சிருக்கான். வெறுமனே வந்துட்டம் எப்படியோ வாழ்றது இல்லை. அல்லாஹாலா எனக்கு என்ன ஒரு வாழ்க்கையை தந்திருக்கான். நான் உலகத்தில் மற்ற மனுஷனுக்கு முன்னுதாரணமாக இருந்து வாழ்ந்துட்டு போறது எனக்கு இதை நல்ல தன்மைகளை உருவாக்கி கொள்றது. இஸ்லாம் பரவிய வரலாறு எடுத்து பார்ப்போம். வாழால இஸ்லாம் பரவியிருந்து சென்றதை விட இன்றைக்கு வாழ்க்கையால அஹ்லாக்கால நல்ல தன்மைகளாலதான் இஸ்லாம் பரவினதுங்கிறது ஒரு எல்லாரும் ஏற்றுக்கொண்ட ஒரு உண்மையா இருக்கு. அதன் அடிப்படையில மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, நாங்கள் எங்களை வாழ்க்கையில சில தன்மைகளை உருவாக்க வேண்டியது. ரமலானுடைய மாதத்தை நாங்கள் முன்னோக்கிற பெருமதியான மாதம் ரம்பிடித்த தந்தாகத்தாலா இந்த மாதத்தில எங்களுக்கு மூண்டா பிரிச்சு தந்திருக்கான். அதன் அடிப்படையில் அல்லாஹாலா ரமதான தார நோக்கமே வெறுமனே பசித்து தாகி தீர்ந்துட்டு மட்டும் போறல்ல, இந்த ரமதான் அல்லாஹ் தருவதன் மூலமாக எங்கள்கிட்ட நல்ல தன்மைகளை நாங்கள் உருவாக்கணும். ரமதான் படித்து தரக்கூடிய பாடங்களை எங்களோட வாழ்க்கையில பயிற்சி எடுத்து முழு வாழ்க்கையிலையும் ஏன 11 மாதங்களையும் இந்த ரமதான்ல நாங்கள் வாழ்க்கையை படிக்கிறது, ரமதான் படித்து தர பாடத்தை படிக்கிறது, ஏதே 11 மாசத்தில் அமல் அதில் ஒரு அங்கமா மேலான தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹாலா எங்களோட வாழ்க்கையில நல்ல தன்மைகள் உருவாகிறதெல்லாம் எதிர்பார்க்கிறான். நல்ல அழகான தன்மைகளை நாங்கள் உருவாக்குறது எங்களோட வாழ்க்கையில. இன்னைக்கு குடும்பத்தை பார்ப்போம் சொன்னா, எங்களோட சூழலை பார்ப்போம் சொன்னா, இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள், 100க்கு 90% குடும்பங்கள் குடும்ப உறவு சிதறி போயிருக்கிற குடும்பங்கள் தான் நாங்கள் பார்த்துக்கிறது. என்ன காரணம் தெரியுமா? சமூகத்திலிருந்து இன்னைக்கு ஒரு தன்மை எடுபட்டுச்சு. இன்னைக்கு அதை பத்தி தான் நான் கொஞ்சம் முதாக்கரா செய்யறதுக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு சமூகத்துல நாங்க ஒவ்வொரு ஆக்கள்கிட்டையும் மனுஷனை மன்னிக்கிற மதிக்கிற தன்மை உள்ளத்திலிருந்து எடுபட்டுட்டு அதனால சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் சின்ன பின்னப்பட்டு போயிருக்கிற காட்சியை நாங்க பாக்குறோம். எத்தனையோ நண்பர்களுக்கு மத்தியில இந்த மன்னிப்புடைய தன்மை இல்ல. இன்னைக்கு எத்தனை நண்பர்கள் பகைவர்களா வாழ்ந்துகிட்டு, எத்தனையோ குடும்பங்களுக்கு மத்தியில பிளவுகள், எத்தனையோ நானா தம்பி தாத்தா தங்கச்சி வாப்பா பிள்ளைகளுக்கு மத்தியில இன்னைக்கு குடும்ப உறவு சீரில்லை, உறவை துண்டித்து வாழ்றாங்க. என்ன காரணம்? மனுஷனை மதிக்கிற மன்னிக்கிற தன்மை இன்னைக்கு சமூகத்திலிருந்து எடுபட்டுச்சு. அதனால நாங்க வாழ்க்கையில உருவாக்க வேண்டிய தன்மைகள்ல மிக பிரதானமான ஒரு தன்மை எங்கட வாழ்க்கையில நாம் மன்னிக்கிற தன்மையை உருவாக்குறது. கசப்பானதுதான் மற்ற மனுஷன் செய்யற அநியாயத்தை சகித்துக் கொள்றது, அவனை மன்னிக்கிறங்கிறது பாரமானதுதான். சரியத்துல எதெல்லாம் பாரம் இருக்குமோ, உள்ளத்துக்கு பாரமா இருக்குமோ, அல்லாஹால அதுல மிகப்பெரிய நன்மைகளை தான் வச்சிருக்கான், மிகப்பெரிய நன்மைகளை தான் வச்சிருக்கான். அதனால ரமலாண்ட நடு பத்து தான் எங்களுக்கு அல்லாஹால எங்கட பாவத்தை மன்னிக்கிறதுக்குரிய பத்தை அல்லாஹ் தந்திருக்கான். எந்த அளவுக்கு அல்லாஹால பாவத்தை மன்னிக்கான்னு, அல்லாட மன்னிப்பு எல்லா காலத்திலேயும் இருக்குதான். முழுகளையும் முழு வாழ்க்கையிலையும் அல்லா மன்னிக்கிறங்கிறது அல்லா இறக்கமுள்ள ரம்பு, எல்லா காலத்திலும் அவன் மன்னிக்க தயாரான ரம்பு தான். இருந்தாலும் அல்லா ரமலான்ல விசேஷமா நடுப்பத்தை தந்திருக்கான். அந்த நடுப்பத்தை தந்து விட்டு நபிசல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ் மன்னிக்கிறதுக்குன்னே நடுப்பத்தை ஒதுக்கிட்டு ஒரு கட்டம் வருவது. நபிசல்லல்லாஹு மிம்பர்ல ஏறுறாங்க, மிம்பர்ல ஏறாங்க, ஆமி நிதி சொன்னாங்க, முதலாவது படியில காலெடுத்து வைக்காங்க ஆமி சொன்னாங்க, ரெண்டாவது படியில காலெடுத்து வைக்காங்க ரெண்டாவது ஆமி நிதி சொன்னாங்க, மூன்றாவது படியில காலெடுத்து வைக்கக்குள்ள ஆமி சொல்லிட்டாங்க. சஹாபாக்களுக்கு ஆச்சரியமா இருந்தீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிச்சு இறங்குறாங்க, சஹாபாக்கு நபியை அணுகி கேட்டாங்க, யார சூழல்லா வளமைக்கு மாற்றமா ஆமி நாமி என்று சொல்ல கேட்டது என்ன விஷயம் யார சூழல்லான்னு கேட்டாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வேறொன்றும் இல்லை, நான் ஒவ்வொரு படிலையும் காலெடுத்து வைக்கக்குள்ள மலக்கு மார்க்கல தலைவர் ஹதர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு பதுவா செஞ்சாரு. பதுவான்னு சொன்னா என்ன? ஒரு ஷாஃப விட்டாரு, ஒரு ஷாஃப விட்டாரு. அந்த ஒவ்வொரு எட்டுல ஒவ்வொரு படில வைக்கக்குள்ளே ஒவ்வொரு ஷாஃபம் விட்டாரு, அதுக்கு நான் ஆமி சென்றேன்னு சொன்னாங்க. கொஞ்சம் யோசிங்க, அதுல ஒரு விஷயமா சொல்லி காட்டினாங்க, அதுல ஒரு விஷயமா ஹதர் ஜிப்ரீல் ஒரு பதுவா செஞ்சாரு. யார ரமலானுடைய மாதத்தை அடைஞ்சி தன் பாவத்துக்கு பாவ மன்னிப்பு அடைஞ்சு கொள்ளலையோ அவனுக்கு நாசம் உண்டாகட்டும் ஹதர் ஜிப்ரீல் பதுவா செஞ்சாங்க, அதுக்கு நான் ஆமீன் சொன்னேன் என்று சொன்னாங்க. கொஞ்சம் நிதானமா யோசிப்போம். பதுவா செஞ்சது யாரு? மலக்கு மார்க்கல தலைவர் பதுவா செஞ்சிருக்காரு, நபிமார்கள தலைவர் ஆமீன் சொல்லியிருக்காரு. அந்த துவா எவ்வளவு பெருமதியான துவாவும், அந்த ஆமீன் எவ்வளவு பெருமதியான ஆமீனாரி. நம்மட துவா மாதிரி அல்லாடத்துல இதை விட உயர்ந்த ஒரு துவாவும் ஆமீனும் இருக்குமே இல்லையா? அவ்வளவு பொறுமதியானது. என்ன செல்ல வாரம் அல்லாஹாலா அதுக்கு பாவத்தை மன்னிக்கிறதுக்கு தரப்பட்ட பத்து. இந்த பத்துல எவ்வளவுதான் பெரிய பாவியா இருந்தாலும் அல்லாஹ் என்னத்தை எதிர்பார்த்தா, நபி அவங்க என்னத்தை இதன் மூலமா விளங்கப்படுத்தினாங்க, எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் அல்லாஹிடத்துல அடுவான், கையேந்துவான்னு சொன்னா, முறையா தௌபா செய்வான்னு சொன்னா, அல்லாஹ் அவன் பாவத்தை மன்னிக்கிற மாதம் தான் நாங்க முன்னோக்குற மாதம். அதனால நாங்க ஒவ்வொருவரும் உறுதியா உள்ளத்துல ஆழமா முடிவெடுப்போம். நான் என்ன 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 தைரியத்துல அல்லாஹ்ட யாரெல்லாம் இந்த பாவத்தை மன்னிச்சிருந்து கேட்கறது. கொஞ்சம் யோசிங்க, எனக்கு இந்த அல்லாஹால நடு பத்தை தந்திருக்கா, பாவ மன்னிப்பை ஏற்படுத்துற பத்து. வெறுமனே பாவத்தை நம்ம அல்லாஹிடத்துல பாவ மன்னிப்பு அடைகிற மட்டுமில்லைங்கிற நோக்கம், அல்லாஹ் இதன் மூலமாக இந்த மன்னிக்கிற தன்மையை நாங்கள் ஒவ்வொரு ஆக்களும் உருவாக்குறத அல்லாஹ் எதிர்பார்க்கார். கொஞ்சம் யோசிங்க, நாங்க அடியார்களை மன்னிக்க தயாரா இல்லைன்னு சொன்னா, எந்த குடும்பத்தை குடும்பத்தாக்களை மன்னிக்க தயாரா இல்லைன்னு சொன்னா, எந்த நானா தம்பியை மன்னிக்க தயாரா இல்லைன்னு சொன்னா, எந்த நண்பர்களை சகோதரர்களை மன்னிக்க தயாரா இல்லாட்டி, அல்லாட்ட நான் என்ன தைரியத்துல கேட்கறது, யாருலா நான் உண்ட அடியார்களை மன்னிக்க தயாரில்லை, ஆனா நீ இந்த பாவத்தை மன்னிக்கணும், நான் உண்ட அடியார்களை மன்னிக்க தயாரில்லை ஆனா நீ என்ன மன்னிக்கணும். இந்த துவா நியாயமான துவாவா? நியாயமா இருக்கா? அதனால முதலாவது உள்ளத்துல நாங்க இந்த தன்மையை உருவாக்க வேண்டிய மிகப்பெரிய தேவை. என்ன உள்ளத்துல கஷ்டமான விஷயம், பாரமான விஷயம், சரியத்து என்ன சொல்லுது தெரியுமா? எப்படி இஸ்லாம் எதற்கு வழிகாட்டுறது தெரியுமா? வெறுமனே மன்னிக்கிறது இல்ல, இன்னைக்கு மன்னிக்கிற எனக்கு பாரமானிக்கல, ஆனா சரியத் சொல்லி தரக்கூடிய கஷப்பான உண்மைதான். நீங்க மன்னிங்கோ மறங்கோ, மன்னிக்கிற மட்டுமில்ல மற்ற மனுஷன் செஞ்ச அநியாயத்தை மறந்துடுது. மறக்கிற ஒருபுறம் இன்னைக்கு ஆக குறைஞ்சது மன்னிக்கிற தன்மையாவது நான் உள்ளத்துல கொண்டு வரது. ஹதர் லுக்மான் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானி, அவங்க ஒரு நபி அல்ல. 95% வீதமான உலமாக்கள் கருத்து ஹதரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபி அல்ல. அவங்க மிகப்பெரிய ஒரு அறிவாளியா இருந்தாங்க. அல்லாஹ் பெரிய ஞானத்தை கொடுத்திருந்தான், ஹிக்மத்தை. குர்ஆன்ல சூரத்து லுக்மான் தனி சூறாவே, அவங்களோட பேர்ல தனி சூறாவே இருக்கு. அவர் மிகப்பெரிய அறிவாளியா ஞானியா இருந்தாரு. இந்த ஹலரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மகனுக்கு சென்ன புத்திமதிகள் எல்லாம் குர்ஆன்ல பேசுறான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னை மகனுக்கு சென்ன புத்திமதிகள் எல்லாம் குர்ஆன்ல பேசுறான். ஆச்சரியமான புத்திமதிகள் சென்னாங்க. அல்லாஹ் எதுக்க குர்ஆன்ல பேசணும்? சமூகத்துக்கு படிப்பினைக்காக வேண்டி அல்லாஹ் பேசுறான். எங்களோட வாழ்க்கையில் அப்படியான புத்திமதிகளை எடுத்து நாங்க வாழணும் அல்லாஹ் பேசுறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமான ஹதீஸ்களை சொல்லி தந்தாங்க. ஹலத் உஸ்மான் அலைஹிஸ்ஸலாம் மகனுக்கு செஞ்ச உபதேசங்கள், புத்திமதிகளை சொல்லி தந்தாங்க. அதுல ஒரு கட்டத்துல ஹலத் உஸ்மான் அலைஹிஸ்ஸலாம் மகனை பார்த்து சொன்னாங்க, மகனே உனக்கு நாலு விஷயத்தை நான் உபதேசம் செய்கிறேன், உனக்கும் நாலு விஷயத்தை உபதேசம் செய்கிறேன். அதுல ரெண்டு விஷயம் இருக்கு, நீ வாழ்க்கையில ஒரு நிமிஷம் கூட மறந்துடப்படான்னு சொன்னாங்க. வாழ்க்கையில ஒரு நிமிஷம் கூட நீ மறந்துடப்பட. இன்னும் ரெண்டு விஷயம் சொன்னாங்க, மகனே வாழ்க்கையில ஒரு நிமிஷம் கூட அதை ஞாபகம் வைக்கப்படாது. விஷயம் அல்லாஹ் படைச்ச ரப்பு இருக்கிறான் நீ மறந்துடாத. உனக்கென ஒரு மௌத்திருக்குங்கிறத நீ ஒரு நிமிஷம் கூட வாழ்க்கையில மறந்துடாத. வேளாண் தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, கொஞ்சம் நிதானமா சிந்திப்போம். இன்னைக்கு நாங்க மௌத்துரிய சிந்தனை சிந்திக்கமா? இன்னைக்கு எங்களை எல்லாரோட சிந்தனையும் என்ன சிந்தனையா இருக்கு? கொஞ்சம் யோசிங்க, என்ன சிந்தனையா இருக்கு? இன்னைக்கு ஒவ்வொரு முதலாளியும் யோசிக்கார், என்ன ஒரு கடையை எப்படா ரெண்டு கடை ஆக்கலாம், அதே சிந்தனையில தான் உலகத்துல முயற்சி செய்யறாரு. விவசாயி யோசிக்கார், இந்த வருஷம் அறுவடையை விட வார வருஷம் எப்படி கொஞ்சம் அறுவடையை பெருப்பிக்கலாம். குளித்தல் வியாபாரி யோசிக்கார், இன்னைக்கு 500 ரூபாய் சம்பாதிச்சுட்டு நாளைக்கு எப்படி ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கலாம். ஒரு பட்டதாரி யோசிக்கார், அதுக்கு மேலுள்ள பட்டத்தை எப்படி அடைஞ்சு கொள்ளலாம். எல்லாரும் துன்யாவோட முன்னேற வழிகள்ல சிந்திக்காங்களே ஒழிய, யாரும் மௌத்துடைய சிந்தனையே, அட இன்னைக்கு சூரா யாசின் ஓத கிடைக்கலையே, நாளைக்கு எப்படி கொஞ்சம் யாசின் ஓதலாம், இன்னைக்கு திக்ர் செய்ய கிடைக்கலையே, இன்னைக்கு மௌத்துடைய மௌத்தை பார்த்து கொஞ்சம் சிந்திக்க கிடைக்கலையே, இன்னைக்கு தஹஜ்ஜத்துக்கு எழும்பக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கலையே, நாளைக்கு எப்படி தவறாம தஹஜ்ஜ சொல்லலாம், நாளை சுபஹ் இமான் ஜமாத் மிஸ் ஆகிட்டே எப்படி நான் தவறாம நாளைக்கு இமான் ஜமாத் தொழுது கொள்றது, இப்படி நாங்க யாராவது யோசிக்கமா? நாளுக்கு நான் துன்யாவோட முன்னேறம், நாளுக்கு நான் மௌத்துக்குரிய தயாரிப்புல முன்னேறமா? அதான் ஹலத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, மகனே உனக்கென ஒரு மௌத்திருக்கி, இதை நீ மறந்துடாது. அதனால உள்ளத்துக்கு எடுப்போம். எங்களுக்கு சுன்னத்தான தொழுகைகள் சொல்றது கஷ்டமா இருக்கலாம், சுன்னத்தான நோன்புகள் பிடிக்கிற கஷ்டமா இருக்கலாம், சுன்னத்தான ஹஜ் புராக்கள் செய்யறது பாரமா இருக்கலாம். ஆனா மௌத்தை பத்தி கொஞ்சம் நினைச்சு பாக்குறது, இதை யாரும் பாரமா எடுக்கிறது, இது யாருக்கு பாரமா? மௌத்தை பத்தி சிந்திச்சு பாக்குறது, மௌத்தை நினைக்கிறது, இதுக்கு எவ்வளவு நேரம் போகுது, இதுக்கு எவ்வளவு செலவாக போகுது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலான சுன்னத்தான் மௌத்தை நினைச்சு பாக்குறது. நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, உங்களோட ஆசைகளை, துன்யாட ஆசைகளை உடைச்செறியக்கூடிய இந்த மௌத்தை நீ அதிகமா ஞாபகம் செய்யுங்கன்னு சொன்னாங்க. மௌத்தை நினைச்சு பாக்குற நம்மிட மேலான சுன்னத், அதுக்கு நன்மதி. கஷ்டப்பட்டு சுண்ணத்தல்றதுக்கு பாரமாறிக்கலாம், ஆனா இந்த மௌத்தை நினைச்சு பாக்குறது இதுக்கு யாருக்கும் பாரம் இல்லையே. அதனால அடிக்கடி மௌத்தை நினைக்க வேண்டிய தேவைக்கு. அப்படியான சூழல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், திடீர் மௌத்துகளை சமூகத்துல முன்னோக்குறோம், மோசமான பயங்கரமான நோய்கள் பரவுற காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கேன், யார உயிருக்கு உத்தரவில்லாத காலகட்டம், திடீர் திடீர் மரணங்கள், திடீர் திடீர் விபத்துகள், பயங்கரமான நோய்கள், மிகவும் மோசமான காலத்தில் அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கான். ஆனா பெருமதியான காலம், பெருமதியான முறையில மௌத்துக்குரிய தயாரிப்போட கழிக்க வேண்டியது. அதனால கொஞ்சம் உள்ளத்துக்கு எடுத்து வரக்கூடிய காலங்களை நான் மௌத்துக்குரிய தயாரிப்போட கழிக்கிறேன். மௌத்துடைய சிந்தனையோட உலகத்துல வாழ்றேன், சிந்தனை வந்திருந்துச்சுன்னா அதுக்குரிய தயாரிப்பு செய்யறது வேஷாப்பின். இதைத்தான் ஹலர் லுக்மான் அலிஸ்லாம் மகனுக்கு சொல்லி காட்டினார். சொல்லி போட்ட அடுத்த ரெண்டு விஷயம் சொன்னாங்க, மகனும் இன்னும் ரெண்டு விஷயம் உனக்கு சொல்றேன், நீ வாழ்க்கையில ஒரு நிமிஷம் கூட நினைவு வைக்கப்படும். அதுல ஒன்று முதலாவது சொன்னாங்க, மகனே நீ மத்தாக்களுக்கு செஞ்ச நன்மைகளை, நீ மத்தாக்களுக்கு செஞ்ச உபகாரங்களை நீ மறந்துடணும், ஒரு நிமிஷம் கூட நீ ஞாபகம் வைக்கப்படும். கஷ்டமான விஷயம். இன்னைக்கு பிரச்சனை வரப்புள்ள முதலாவது வாயில நம்ம வாயிலிருந்து வார்த்தை வெளியாகிற வார்த்தை தான், உனக்கு இவ்வளவு புடி புடியெல்லாம் செஞ்சிருக்க நன்றி இல்லாம நடந்துட்டியே. என்ன சொல்லி காட்டினாங்க, செஞ்ச உதவிய ஒரு நிமிஷம் கூட வாழ்க்கையில நினைச்சு பார்க்கப்படாது. கஷ்டமான விஷயம். அடுத்த செல்லிக்கா நாங்க மகனே, அடுத்த விஷயம் இதுதான் இந்த பேச்சுடைய சுருக்கம் சாராம்சம். மகனே உனக்கு யாரெல்லாம் அநியாயம் செஞ்சிருக்காங்களோ, மற்ற மகன் மற்ற மக்கள் செஞ்ச அநியாயத்தை நீ ஒரு நிமிஷம் கூட நினைச்சு பார்த்துடப்படா வாழ்க்கையில், நீ அப்படியே மறந்துடணும், மன்னிச்சிடணும். மன்னிக்கிற மறக்கிறது, இது மகனுக்கு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச புத்திமதியை அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கான். அதன் அடிப்படையில் தான் நபிமார்கள வாழ்க்கையை எடுத்து பார்ப்போம். இந்த தன்மை நபிமார்கள வாழ்க்கையில பூர்த்தியா இருந்துச்சு. ஹத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் குர்ஆன்ல சம்பவம் பேசுறான். குர்ஆன்ல சொல்ற அல்லாஹ் பேசுற சம்பவத்தில் அழகான சம்பவம் சூரா யூசுப், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சம்பவம். அதுல ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 10 சகோதரர்கள். எல்லாருக்கும் தெரியும் ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். இவங்களுக்கு 2 திருமணம், முதலாவது மனைவி மூலமாக 10 குழந்தைகளும், இரண்டாவது மனைவி மூலமாக 2 குழந்தைகளும் பிறந்தாங்க. மொத்தம் 12 பிள்ளைகள். அந்த இரண்டாவது மனைவிக்கு கிடைச்ச 2 பிள்ளைகள்ல ஒரு மகன் தான் ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். நீண்ட சம்பவம், சம்பவத்துல சுருக்கம் என்னன்னா, இந்த முதல் மனைவிக்கு கிடைச்ச 10 பிள்ளைகளை விட ஹஜ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அவங்களோட சகோதரர் மீதும் பாப்பா கொஞ்சம் இறக்க வித்தியாசமான இறக்கம் கொண்டாரு, வித்தியாசமான பார்வோண்டு பார்த்தாரு. இது அந்த மூத்த மனைவியோட பிள்ளைகளுக்கு பிடிக்கல. மஷூரா பண்றாங்க. மஷூராட முடிவு என்னவாகுதுன்னு சொன்னா, 10 பிள்ளைகளும் ஹலத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கொல்றதுக்கு திட்டம் போடுறாங்க. அந்த முடிவு என்ன ஆகுது, பாலடைஞ்ச கிணத்துல ஹலத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள தூக்கி போட்டுட்டு வராங்க. இதுக்கு பின்னால இது போட்டு 12 வருஷத்துக்கு பின்னால ஒரு சண்டை நடக்குது. அல்லாட ஏற்பாடு ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை கொல்ற நோக்கத்துல பால்கணத்துல போடுறாங்க. ஆனா அல்லாட முடிவு ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எகிப்துடைய மினிஸ்டர் ஆகணும், பொருளாதார மினிஸ்டர் ஆகணும். அல்லாட முடிவா இருந்தீங்க, இப்ப பொருளாதார மினிஸ்டர் ஆயிட்டாங்க. இந்த நிகழ்வு நடந்த 12 வருஷத்துக்கு பின்னால மிஸ்ரில் எகிப்துல மிகப்பெரிய பஞ்சம் கொண்டு வருவது. பஞ்சத்துடைய விளைவென்னு சொன்ன முடிவென்னா, பாப்பா 10 சகோதரர்களையும் எகிப்து நாட்டு பொருளாதார மினிஸ்டர்கிட்ட உதவி கேட்டு அனுப்புறாங்க. பாப்பா பிள்ளைகிட்ட இப்ப 10 சகோதரர்களும் போறாங்க, எகிப்து நாட்டு பொருளாதார மினிஸ்டர்கிட்ட உதவி கேட்கறதுக்கு போறாங்க. ஆனா உள்ளத்துல நினைச்சு பார்க்கல, எந்த சகோதரர்கிட்ட போறோம்னு நினைச்சு பார்க்கல. அந்த மினிஸ்டர் ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எந்த சகோதரர் பால்கணத்துல போட்டுட்டு நாங்க கொண்டுட்டோம் நீயத்தில் இருந்தாங்களோ அதே சகோதரத்தை போறாங்க. 12 வருஷத்துக்கு பின்னால போறாங்க. 10 பேர் போறாங்க, 10 பேரும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வயதுல மூத்தவங்க தான். அங்க போய் பொருளாதார மினிஸ்டரை சந்திச்சு பேசுறாங்க. ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விளங்கி கொண்டாங்க, இந்த 10 பேரும் இந்த சகோதரர்கள் எப்படி நடந்தாங்க, எவ்வளவு அழகா பழி வாங்கலாம். தன்னை கொல்றதுக்கு முயற்சி செஞ்ச 10 பேரும் காலடிக்கு வந்து நிற்காங்க, பதவியில் இருக்காங்க, பெரிய பொருளாதார மினிஸ்டரியில் இருக்காங்க. எவ்வளவு அழகா தூக்கி ஜெயில போட்டிருக்கலாம். என்ன செஞ்சாங்க ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், கொஞ்சம் கூட காட்டிக்கொள்ளல, நான் உங்களோட தம்பின்னு சொல்லி கொஞ்சம் கூட காட்டிக்கொள்ளல. எந்த அளவுக்கு கவனிக்காங்கன்னு சொன்னா, சகோதரர்களை அரவணைக்காங்க, பழச மறந்துடுறாங்க, இணைக்காங்க, நல்ல முறையில கண்ணியப்படுத்துறாங்க. குர்ஆன் பேசுது, 10 பேரும் ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பேசுறாங்க. ஒரு கட்டத்துல பேசினாங்க, ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நடந்து கொண்ட முறையை பார்த்து சொன்னாங்க, உங்களை போல பேருபகாரிய நாங்கண்டா வாழ்க்கையில கண்டதே இல்லைன்ற ஒரு வார்த்தையை பாவிச்சாங்க. உங்களை போல ஒரு பேருபகாரிய நாங்க வாழ்க்கையில சந்திச்சதே இல்லைன்னு பேசுறாங்க. அது வரைக்கும் அந்த வார்த்தை செல்லும் வரைக்கும் தெரியாது இவர் இந்த சகோதரர்கள் தெரியாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காட்டிக்கொள்ளல, அந்த அளவுக்கு சகோதரர்களை அரவணைச்சாங்க, பழச மறந்தாங்க, தன்னை கொல்றதுக்கு தான் தூக்கி போட்டாங்க, அதுக்கு பழி வாங்கல, மன்னிச்சாங்க, மறந்தாங்க. கடைசியில அந்த 10 பேருக்கும் ஹிதாயத் கிடைக்குது. 10 பேரும் சொர்க்கத்துக்கு தகுதியான சகோதரர்களா அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். வேளாண்மர்களே, இது நபிமார்கள் வாழ்க்கை இப்படித்தான் இருந்துச்சு. இதெல்லாம் முன்னே நபிமார்கள் அதிகமான வரலாறுகள் இறக்கி இதெல்லாத்தையும் தாண்டி அல்லாஹ் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கடைசி நபியா வந்தாங்க. பின்பற்றத்துக்கு தகுதியான ஒரு நபியா உலகத்துல வாழ்ந்து காட்டிட்டு போயிட்டாங்க. சமூகத்துக்கு மன்னிப்பு அறிமுகப்படுத்தின நபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவங்களோட வாழ்க்கையை கொஞ்சம் பிறட்டி பார்ப்போம். வாழ்க்கையை நாங்க விளங்க வேண்டிய பெரிய தேவரி. இன்னைக்கு என்னென்ன நாங்க படிச்சிருக்கோம், எதை எதெல்லாம் விளங்குறோம். 7 வகுப்புக்கு வந்துட்டு அரசியலை பத்தி அக்கு வேற ஆணி வேற படிக்காங்க. 1833 ஆட்சியிலிருந்து கோல்பரு கமரன் ஆட்சி தொடங்கி ஒவ்வொரு யாப்பு யாப்பா வந்து தனமூர் யாப்பு, சோல்பர் யாப்பு, ஒன்னா குடியரசு, ரெண்டா, எல்லா முழு அரசியலும் தொடரா படிச்சு முடிக்காங்க. ஆனா மார்க்கத்தை பத்தி கொஞ்சமும் தெரியாது சமூகத்துல. இன்னைக்கு நிறைய பேர் வாழ்ந்திருக்காங்க. நபிசல்லா வாழ்க்கையை பத்தி தெரியா, ஆனா யூத நசாராக்கள் வாழ்க்கையை பத்தி தெரியும். இன்னைக்கு வீட்டுக்குள்ள நபியோட வாழ்க்கையை பேசுறதுக்கு தயார் இல்லை, ஆனா பட நடிகர்கள்ன்ற வாழ்க்கையை பத்தி பேசப்படுவது வீடுகள்ல. இன்னைக்கு எத்தனை சஹாபாக்கள்ன்ற புத்தகங்கள் வாசிக்கப்பட வேண்டிய வீடுகள், இன்னைக்கு கிரிக்கெட் வீரர்கள் புத்தகங்கள் வாசிக்கப்படுவது. மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் வாழ்க்கை ஒன்றை தந்திருக்கான். வெறுமனே வாழ்ந்துட்டு போறல்ல, எப்படியோ வந்துட்ட மூத்தாகிட்டு போறன்னு இல்ல, எனக்கென அல்லாஹ் ஒரு வாழ்க்கையை தந்திருக்கான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை முன்மாதிரி அல்லாஹ் வாழ வச்சிருக்கான். இந்த வாழ்க்கையில நல்ல தன்மைகளை கொஞ்சம் உருவாக்குறது. நான் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையை கொஞ்சம் பிரட்டி பார்ப்போம்னு சொன்னா, ஏராளமான சம்பவம் இருக்கு. நபியவங்க சமூகத்தை எப்படி மன்னிச்சாங்க, தனக்கு அநியாயம் செஞ்சவரை நபியவங்க எப்படி மன்னிச்சாங்க, தந்த மகள்ற மௌத்துக்கு காரணமா இருந்த அந்த ஹப்பாரமுன் அஸ்வத் என்று சொல்லக்கூடிய கொடிய காஃபிர் நபி எப்படி மன்னிச்சாங்க, இந்த மன்னிப்புட விளைவு அந்த பெரும்பெரும் காஃபிர்கள ஹிதாயத்துக்கு காரணமா இருந்துச்சு. எல்லாருக்கும் தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல தான் பிறந்தாங்க, மக்காவுல பிறந்தாங்க. இது நாங்க ஆரம்ப பள்ளியில படிக்கக்குள்ளேயே ஸ்கூல்ல படிச்சு தந்துருவாங்க. நபி அவங்க மக்காவுல பிறந்து மதீனாவுல வஃபாத் ஆகினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல சுமார் 53 வருஷம் மக்காவுல தான் வாழ்ந்தாங்க. 40 வயசு நபி பட்டம் கிடைக்குது. இதுக்கு பின்னால 13 வருஷம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல வாழ்ந்தாங்க, இஸ்லாமிய பிரச்சாரம் செஞ்சாங்க. இந்த காலத்துக்குள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாருக்கும் தெரியும், மிக உலகத்தில மிகவுமே சிறந்த ஒரு இடம் இருக்குன்னு சொன்னா கஃபாவா மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளி தான் உலகத்திலேயும் முதலாவது தரத்தில் உள்ள பள்ளி. இன்றைக்கு நாங்கள் இந்த பள்ளியில் அசர் தொழுதோம். இதே தொழுகை ஹரத்தில் கஅபாக்கு முன்னால தொழுதா 100,000 அசர் தொழுத நன்மடை கூலி கிடைக்கும். 100,000 அசர் தொழுத நன்மை கிடைக்கும். அவ்வளவு சிறப்பு அமைத்து தான். இப்ப நபி ஸல்லல்லாஹு அந்த கஅபா இருக்கிற அந்த பூமியில மக்காவில தான் பிறந்தாங்க. பிறந்து வளர்ந்தது நபியவங்க அங்குதான். இப்ப நபி ஸல்லல்லாஹு 40 வயசு நபிப்பட்டம் கிடைச்சி இஸ்லாத்தின் பால் மக்களை அழைக்காங்க, அல்லாஹ் ரப்புன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ள வைக்காங்க. அதிகமான சிரமங்கள் கஷ்டங்கள் படுறாங்க. இப்ப எந்த அளவு கஷ்டம்னு சொன்னா, நபி அவங்க அதிகமான கஷ்டங்கள், கஷ்டத்துடைய முடிவா அல்லாஹ் தாலா நபிசல்லா அவங்களுக்கு சஹாபாக்களுக்கு அனுமதி அளிச்சுட்டான், நீங்க மக்கா விட்டு மதீனாவுக்கு போயிட்டுருங்க, மதீனாவுக்கு போங்க, மதீனாவோட உங்களை ஆதரிக்கிற ஒரு கூட்டம் இருக்காங்க, அதனால மக்கா வந்து மதீனாவுக்கு போங்கன்னு சொல்லி நபிசல்லாஹு அவங்களுக்கு சஹாபாக்களும் உத்தரவு வந்துட்டு. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்ய போறாங்க, மக்காவுல இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போக போறாங்க. இதுக்கு தான் நாங்க ஹிஜ்ரத், ஹிஜ்ரத்துடைய ஆரம்பம் இதுக்கு தான் சொல்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 53 வயசுல நபி அவங்க இந்த பயணத்தை மேற்கொள்றாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு 53 வருஷம் இப்ப மக்கா அந்த மதீனாவுக்கு போக போறாங்க. இப்ப நபி அவங்களுக்கு கடைசியா ஒரு ஆசை இருந்துக்கு, தான் பிறந்த பூமியில தான் அந்த புனிதமான கஅபா இருக்கு, இந்த கஅபாக்கு உள்ளால போய் ஒரு தரம் பார்க்கணும்னு நபி அவங்களுக்கு ஆசை இருந்துச்சு. ஆனா லேசில போகையேதா, ஏன் அது அந்த டைம் கஅபா காபிர்கள் ஆதிக்கத்தில் இருந்து, குறைசி காபிர்கள் ஆதிக்கத்தில் இருந்து, அதனால இப்ப நபிசல்லா அவங்களும் குறைசி வம்சம் தான், குறைசி வம்சம். நபி அவங்களுக்கு தெரியும், இப்ப கஅபத்துல்லாங்கிறது இஸ்லாத்துல மட்டுமில்ல கண்ணியம், அல்லாஹ் இஸ்லாத்துக்கு முன்னால காபிர்கள் உள்ளத்திலையும் கஅபாட கண்ணியத்தை போட்டிருந்தான். காபிர்கள் உள்ளத்துல கஅபாட கண்ணியம் இருந்துச்சு, எவ்வளவு கண்ணியம் சொன்னா, இன்றைக்கு நாங்க எங்கட உள்ளத்துல குர்ஆன் கண்ணியம், அதனால குர்ஆனை வீட்டுல வச்சாலும் உயரமான இடத்துல வைப்போம், குர்ஆன் தால் படிய கிடந்தாலும் தூக்கி மேலே வச்சிருவோம். இது மாதிரி தான் காஃபிர்கள் அவங்கள உள்ளத்திலையும் கஅபாண்டு சொன்னா மிகப்பெரிய ஒரு மதிப்பு இருந்துச்சு, அதனால அவங்க கடவுள்னு சொல்லி வழங்கி வந்த சிலைகளை, அவங்க சிலைகளை கண்ணியமான இடத்துல வைக்கணும், குர்ஆனை கண்ணியமான இடத்துல வைக்கிற மாதிரி அவங்கள உள்ளத்துல கடவுள்னு நினைச்ச அந்த சிலைகளை கொண்டு போய் எந்த இடம் கண்ணியமான இடம்னு தேடினாங்க, எல்லார உள்ளத்திலே பட்டிக்கு சிலைகள் கண்ணியமான எங்கட கடவுள், அதை வைக்க பொருத்தமான இடம் கஅபா தான் முடிவுக்கு வந்தாங்க. ஏன், கஅபாட கண்ணியம் உள்ளத்துல இருந்துச்சு, கஅபா மகத்துவமான ஒரு இடம் என்றது அவங்களோட உள்ளத்துல இருந்துச்சு, அல்லாஹ் போட்டிருந்தான். அதனாலதான் அவங்கட கடவுள் சென்ற சிலைகளை கொண்டு வந்து கஅபாக்கு உள்ளாலையும் வெளியாலையும் கிட்டத்தட்ட 360 சிலைகளை வச்சாங்கன்னு சரித்திரத்துல நாங்க படிக்கிறோம். அது மட்டும் இல்ல, அந்த காலத்துல கஅபாவோட பராமரிப்பை குறைசி அந்த காதிர்கள் அவங்க ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் பொறுப்பு கொடுத்தாங்க, பொறுப்பு கொடுத்தாங்க. இது அவங்களோட காலத்துல பெரிய ஒரு மதிப்பா இருந்து வந்துச்சு. எப்படி பிரிச்சாங்கன்னு சொன்னா, கஅபாவுக்கு அவங்களோட கடவுள்களை வணங்குறது, கஅபாவை நாடி வரக்கூடிய மக்களுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு ஒரு கோத்திரம் பொறுப்பு கொடுக்கப்பட்டாங்க, கஅபாவுக்கு வரக்கூடிய மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது இன்னொரு கோத்திரம் பொறுப்பு எடுத்தாங்க. அதே போன்று ஒவ்வொரு பொறுப்பையும் பங்கு வச்சாங்க. அதே மாதிரி தான் கஅபாக்குள்ள யார நுழைவிக்கிறது, யார தடை செய்யறது, இந்த பொறுப்பு ஒரு கோத்திரத்துக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்து. பனு அப்துத்தார், அப்துத்தார் இந்த கோத்திரத்துக்கு தான் அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்து. எந்த பொறுப்பு? கஅபாக்கு யார அனுமதிக்கிறது, யார தடை செய்யறது. இப்ப நம்ம சார், மக்காவில பிறந்து வளர்ந்தவங்க, நபியவங்களும் குறைசி கோத்திரத்தை சேர்ந்தவங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப கஅபாக்குள்ள போறன்னு சொன்னா அப்துத்தார் கோத்திரத்தார் அனுமதி எடுக்கணும். ஏன்? அவங்கள்ட்ட தான் இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால இப்ப நபி ஸல்லல்லாஹு அப்துத்தார் கோத்திரத்தார போறான்னு சந்திக்கிறது. ஹிஜ்ரத் போறதுக்கு முன்னால கடைசி ஆசை கஅபாக்குள்ள போகணும். அதனால அந்த கோத்திரத்துக்கு அனுமதி எடுத்து தான் உள்ளுக்க போகலாம். தேடி போறாங்க, அப்துத்தார் கோத்திரத்தார சந்திச்சு. அந்த கோத்திரத்துக்குள்ள ஒரு கண்ணியமான மனுஷன் இருந்தாரு. அவர் எவ்வளவு கண்ணியமான மனுஷன்டா, இது கபாக்குள்ள அனுமதிக்கிற தடை செய்யற பொறுப்பே பெரிய ஒரு பதவியா கருதி வந்தாங்க. அந்த பதவி அதுவே ஒரு பெரிய ஒரு பதவி இருந்துச்சுன்னா அதுலயும் கபாட சாவி அந்த கண்ணியமான மனுஷத்தான் கொடுக்கப்பட்டிருந்தது. உஸ்மானு தல்ஹான்னு சொல்லக்கூடிய மனுஷன், உஸ்மானு தல்ஹான்னு சொல்ற மனுஷன் அந்த அப்துத்தார் கோத்திரத்துல மிகவும் கண்ணியமான மனுஷனா இருந்தாரு. அவர வார்த்தை சமூகத்துல மதிக்கப்படக்கூடிய மனுஷனா இருந்தாரு. அதனால கபாட சாவிய அவர கையில தான் பொறுப்பு கொடுத்திருந்தாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துத்தார் கோத்திரத்தை சந்திச்சு இந்த உஸ்மான் இப்னு தல்ஹா இவர்க்கு வராங்க. வந்து சந்திச்சு பேசுறாங்க, தன் கடைசி ஆசையை முன்வைக்காங்க, கடைசி ஆசையை முன்வைக்காங்க. அதனால கபாக்குள்ள போறதுக்கு கடைசி ஆசை உண்டு, கொஞ்சம் உள்ளுக்குள்ள போறதுக்கு அனுமதி தாங்களே அனுமதி கேட்காங்க. உஸ்மான் இப்னு தல்ஹா கண்ணியமான மனுஷன்தான், ஆனா அவரது கண்ணியத்துக்கு ஏத்த மாதிரி நபியவங்களோட நடந்து கொள்ளல. கண்ட மாதிரி நபியவங்களுக்கு ஏசினார், கார சாரமா ஏசினார். எப்படி எல்லாம் ஏசினுமோ அப்படியெல்லாம் ஏசினாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றும் பேசல, ஒரு வார்த்தை கூட பேசல, ஏசி முடிக்காரு. அது வரைக்கும் நபி மௌனமா இருந்தாங்க. உஸ்மான் இப்னு தல்ஹா ஏசிக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான பார்த்து ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, யா உஸ்மான் லஅன்னக தரா ஹாதல் மிஃதாஹ யௌமன் பியதி அல்லாஹு ஹைது ஷிஃப். உஸ்மான், ஒரு விஷயத்தை நல்லா விளங்கி கொள்ளுங்க, ஒரு விஷயத்தை நல்லா விளங்கி கொள்ளுங்க. இப்பதான் இன்றைக்கு தான் நீங்க சாவியை தரமாட்டேன்னு தடுக்கிறீங்க, ஒரு காலம் வரும் அல்லாஹ் இந்த கபாட சாவியை எந்த கையில தந்துருவான், அல்லாஹ் கபாட சாவியை எந்த கையில தந்துருவான், அந்த நேரத்துல நான் நினைச்ச பிரகாரம் செயல்படுவேன் என்ற ஒரு வார்த்தை பாவிச்சாங்க. நான் நினைச்ச பிரகாரம் செயல்படுவேன் என்ற ஒரு வார்த்தை பாவிச்சாங்க. இந்த வார்த்தை உஸ்மான் உள்ளத்தை தாக்கினி. இன்றைக்கு நிமிஷம் தான் ஹதீஸ்கள் கேட்க நாங்க வார்த்தை படிக்கும், ஆனா நபீத வார்த்தைகள் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஒவ்வொரு பள்ளிகள்லயும் சுபகுக்கு பின்னால இஷாவுக்கு பின்னால பயான்கள் ஹதீஸ்கள் வாசிக்கப்படுவது, ஆனா இதை கேட்டுட்டு போற வாழ்க்கையில மாற்றம் இல்லை. ஏன்? ஹதீஸ்ல நம்பிக்கை வருவதில்லை. ஆனா நபிசல்லா வார்த்தையில நபியவங்கள காலத்திருந்த காபிர்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு நபீத வார்த்தையில. அதனால உஸ்மான் இப்னு தல்ஹா காபிர் தான், நபி இப்படி சொல்லிட்டாங்களே, அதனால அவர உள்ளத்தை தாக்கிட்டு பயந்துட்டாரு. உஸ்மான் கேட்டாரு, அப்படின்னு சொன்னா அந்த காலத்துல உங்களோட கையில சாவி கிடைக்கிற அந்த காலத்துல குறைசியர்களாகிய நாங்கெல்லாம் இழிவடைஞ்சு வைத்திருவோமா, நாங்கெல்லாம் அழிஞ்சு வைத்திருவோமான்னு கேட்டார். ஒரு கேள்வி வந்து நினைச்சல்லா ஒன்றும் பேசல, சொன்னாங்க இல்ல இல்ல உங்களோட நீங்க இழிவடைய மாட்டீங்க, நீங்க அந்த காலத்துல கண்ணியமா இருப்பீங்க, உங்களோட மானம் பாதுகாக்கப்படும் சொன்னாங்க நபியவங்க. உங்களோட மானம் பாதுகாக்கப்படும் சொன்னாங்க. அவ்வளவுதான் சம்பவம் முடிஞ்சு கடைசி வரைக்கும் சாவியை கொடுக்கல. நபி அவங்களுக்கு கஅபாக்குள்ள போய் பார்க்கிற சந்தர்ப்பம் கிடைக்கல. நபி அவங்க மக்கா வந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பேசிட்டாங்க. எவ்வளவு காலம் போனாங்க? சுமார் 8 வருஷம் கழிக்கு, 8 வருஷம் தாண்டுது, ஹிஜ்ரி 8வது வருஷம். நம்மை முன்னோக்கரிக்கிற ரமலானுடைய மாசம், முழு மக்காவும் வெற்றி கொள்ளப்படுவது. ஃபத்ஹ் மக்கான்னு சொல்றாங்க. மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட வருஷம் ஹிஜ்ரி 8வது வருஷம், ரமலானுடைய மாதம். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு மக்காவுல ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் இஸ்லாத்துக்கு வந்து ஒவ்வொரு வீடும் இஸ்லாமிய வீடா மாறின ஆண்டுதான் ஹிஜ்ரி 8வது வருஷம், ஃபத்ஹ் மக்கா. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல மதீனாவுல இருந்து 10,000 சஹாபாக்களோட வாராங்க. மக்கா வெற்றி கொள்றதுக்கு வாராங்க, 10,000 சஹாபாக்களோட வாராங்க. வார வழியில நிறைய பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ஹ் மக்கா மக்கா கஅபாக்கு கிட்ட வந்துட்டாங்க. 10,000 சஹாபாக்கள் இருக்காங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து முதலாவது செஞ்ச வேலை கஅபா அப்படியே சுத்தி வந்தாங்க. ஒரு வளம் வந்துட்டு வந்துட்டு கஅபாட கதவடியை நின்றாங்க. கதவு பூட்டப்பட்டிருக்கு, தெரியும் சாவி உஸ்மானுகிட்ட இருக்கு, உஸ்மானுகிட்ட சாவி இருக்கு. நபி அவங்க கதவடியை நின்று கேட்டாங்க, ஐன உஸ்மான் இப்னு தல்ஹா, அந்த உஸ்மான் எங்கன்னு கேட்டாங்க. உஸ்மான கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. உஸ்மான கூட்டி. இப்ப சஹாபாக்கள் போய் உஸ்மான கூட்டிட்டு வாராங்க. உஸ்மான் பயந்து பயந்து வாராரு, பயந்து பயந்து வாராரு. 8 வருஷத்துக்கு முன்னால் நபி சொன்ன வார்த்தை சிந்தனையில ஓடுது. நபி ஒரு வார்த்தை சொன்னாங்க, நான் நினைச்ச பிரகாரம் நடந்து கொள்வேன் சொன்னாங்க. இப்ப எந்த நிலைமை என்ன ஆகுமோ தெரியாதுன்னு பயந்து பயந்து வாராரு. இப்ப என்ன செய்வாங்களோ தெரியாது. இன்னைக்கு சமூகத்துல நிலப்பாடு அப்படித்தான் இருக்கு. ஏதாவது அரசியல் கூட்டங்கள் ஒரு கட்சி வந்துட்டுச்சுன்னா மத்த கட்சி கொஞ்ச நாளைக்கு வெளி இறங்க ஏலா, அவ்வளவு அட்டகாசம் நடக்கு. வெற்றி பட்டுட்டாங்கன்னு சொன்னா அன்றைக்கு ஊர்வலம் சொல்லி எத்தனையோ பேர மானங்கள் பறிக்கப்படுவது, எத்தனையோ அநியாயங்கள் செய்யப்படுவது. அந்த காலத்துக்கு அப்படித்தான் நடக்கும் எதிர்பார்த்தாங்க. இப்ப இந்த நிலைமை என்ன ஆகுமோன்னு பயந்து பயந்து ரஹ்மான் முழு தல்ஹா வாராரு. இப்ப நபிசல்லல்லாஹு அலைஹி கிட்ட வந்த உடனே நபிசல்லல்லாஹு உஸ்மானை பார்த்து ஒரு வார்த்தை கூட பேசல, சாவியை கையில இருந்து வாங்கி எடுத்தாங்க. சாவியை வாங்கி எடுத்தாங்க. ஆக குறைஞ்சது உஸ்மான் 8 வருஷத்துக்கு முன்னால ஒரு வார்த்தை சொன்ன நினைவிருக்கா இப்படி கூட நபி கேட்கல. நபி அவங்க அதை கூட கேட்கல. நாங்கண்டா ரெண்டு வார்த்தை பேசிட்டு தான் என்னடாலும் செய்யறேன். அல்லாஹ் எல்லாரையும் மன்னிக்கணும். நபி அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு முன்மாதிரியை நமக்கு காட்டி தந்திருக்காங்க. நபியில அஹ்லாக் இஸ்காத்துல எத்தனையோ பேர் இணையறதுக்கு காரணமா இருந்துச்சு. இப்ப நபி சொல்லா என்ன செஞ்சாங்க, சாவியை வாங்கி எடுத்துட்டாங்க. சாவியை வாங்கி எடுத்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅபாட சாவி கதவை தண்ட கையால திறந்து இப்ப கஅபாக்குள்ள போய் பார்க்காங்க. ஒரு வளம் ஒன்று வந்துட்டு இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இப்ப உள்ளுக்கு இருந்து அப்படியே வெளியாகி கஅபாட கதவடி படி தணிக்காங்க. படியடியை நின்று கஅபாட கதவுட ரெண்டு நிலையிலையும் ரெண்டு கையையும் பிடிச்சிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சஹாபாக்களையும் கீழே பார்த்துட்டு வராங்க. எல்லா சஹாபாக்களையும் பார்க்காங்க. நபி அவங்க கபாட கதவடியை நின்றுட்டு ரெண்டு கையையும் கதவுடைய ரெண்டு நிலையில பிடிச்சிட்டு கீழே 10,000 சஹாபாக்கள், பெரும்பெரும் சஹாபாக்கள் நிக்காங்க. சொர்க்கவாதிகள் கீழே இருக்காங்க. அஷரத்தில் முபஷரான்னு சொல்லக்கூடிய 10 சொர்க்கத்தை கொண்டு ஒரே கட்டத்துல நன்மார செல்லப்பட்ட சஹாபாக்கள் இருக்காங்க. பெரும்பெரும் வீர சஹாபாக்கள் இருக்காங்க. பெரும்பெரும் அறிவாளி சஹாபாக்கள் இருக்காங்க. இஸ்லாத்துடைய ஆரம்ப தியாகிகள் இருக்காங்க. இப்ப நபி அவங்க என்ன செய்யறாங்க, எல்லாரையும் அப்படியே பார்த்துட்டு வராங்க. ஒவ்வொருக்கெல்லாம் என்ன பார்வை தெரியுமா, அது இவ்வளவு காலமும் கண்ணியமான இந்த கஅபாட சாவி ஒரு காண மனுஷன் கையில தான் இருந்து வந்துச்சு. இப்ப முழு மக்காவோட இஸ்லாத்துக்கு வந்துட்டு கஅபா நபியத பராமரிப்பு கீழே வந்துட்டு கஅபாவுடைய சாவி நபியோட கையில இருக்கு. இப்ப நபி பார்க்காங்க இந்த கண்ணியமான கஅபாட கதவுடைய சாவிய பொருத்தமான ஒரு சஹாபி கிட்ட கொடுக்கணும், யார்கிட்ட கொடுக்கலாம்னு பார்க்காங்க. பார்த்துட்டே வராங்க. பெரும்பெரும் சஹாபாக்கள் இருக்காங்க. தந்த மருமகன் அலி கீழே இருக்காரு. ரதியல்லாஹு விளங்கிட்டு அலிரதியா அவங்களுக்கு நபி அவங்க சாவியை கொடுக்க போறாங்க. உடனே எழும்பி கேட்டாங்க, யார சூழல்லா சாவியை எனக்கிட்ட எங்கள்கிட்ட தாங்க, யார சூழல்லா எனக்கிட்ட தாங்க, யார சூழல்லான்னு கேட்டாங்க. அலிரதியா பொருத்தமான சஹாபி கொடுக்கறதுக்கு எந்த குறையும் இல்லாத சஹாபி, பெரும் அறிவாளி ஹலர் அலிரதியல்லாஹு தான். எவ்வளவு அறிவாளி தெரியுமா, உமர் ரதியல்லாஹு இஸ்லாத்துடைய 2வது ஜனாதிபதி. 10.5 வருஷம் முழு உலகத்துல 5ல 4 பகுதி, 3ல 2 பகுதி என்று சொல்லப்படுவது. இதை தந்த கொண்ட்ரோல்ல வச்சு ஆட்சி செஞ்ச நீதமான ஆட்சியாளர் ஹதரத் உமர் ரதியல்லாஹு. இந்த ஹதரத் உமர் தந்த வாழ்நாள்ல ஆட்சியில் இருக்கக்குள்ள சமூகத்தால வர பெரும்பெரும் பிரச்சனைகளை முன்னோக்குற சந்தர்ப்பத்தில் ஆசைப்படுவாங்க. எனக்கிட்ட வரக்கூடிய பெரும்பெரும் பிரச்சனைகள் வரக்குள்ள ஹதரத் அலி பக்கத்துல இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன் தெரியுமா, ஹதரத் அலிரதா இருக்கிற டைம்ல வர பிரச்சனைகள் சர்வசாதாரணமான முறையில தீர்த்து அனுப்பிடுவாங்க. அவ்வளவு பெரிய அறிவாளி அலிரதியா. நபிசல்லா ஒரு கட்டத்துல சொன்னாங்க, நான் இல்முடைய கோட்டை சொன்னா ஹதரத் அலிதான் அதனுடைய வாயில் என்று சொன்னாங்க. அவ்வளவு பெரிய அறிவாளி. தமிழ் புக்குகள் எடுத்து பார்க்கலாம் நீங்க, சஹாபாக்கள் சரித்திரங்கள் எழுதப்பட்ட நூல்களை பார்த்தா எப்பயும் எழுதுவாங்க அறிவுக்கோர் அணின்னு தான் எழுதுவாங்க. பெரும்பாலும் அறிவுக்கோர் அணி, அறிவுக்கோர் அணிந்து எழுதுவாங்க. பெரிய அறிவாளி ஹதரத் அலிரதியா, பெரிய அறிவாளி, சாவி கொடுக்க தகுதியானவர். அறிவாளி மட்டுமில்லை, மிகப்பெரிய வீரன். ஹிஜ்ரி 6ல் ஹைபருடைய யுத்தம் நடந்து பெரிய ஒரு கோட்டை வெற்றி கொள்ளப்பட்டு அந்த கோட்டையோட கதவை சஹாபாக்கள் 8 பேர்ந்து ஒரு ரிவாயத்தில் வருவது, 40 பேர்ந்து இன்னொரு ரிவாயத்தில் வருவது. தூக்குறாங்க, 40 பேர் சேர்ந்து கதவை தூக்கியலாக போயிட்டு ஹதரத் அலி தனியை தூக்கினாங்க. அவ்வளவு பெரிய வீரன் ஹதரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு. சோட் சஹாபி தான், சோட் ஆல் ஹதரத் அலி. ஆனா மிகப்பெரிய வீரன், யுத்தத்துக்கு பெய்த்துட்டா காபிர்கள் பயப்படுவாங்க, பேசிக்கொள்வாங்க. அந்த சோட் அலி வந்திருக்கானு பேசுவாங்க. அவ்வளவு பெரிய வீரன் ஹதரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு. பொருத்தமான ஒரு சாவி கொடுக்கிறது. எல்லாத்தையும் தாண்டி நபி அவங்களோட மருமகன். மருமகன் எப்படி மருமகன்,
நபியவங்கட நாலாவது மகன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் கிடைச்சிக்கு உலகத்துல. நீங்க நம்மட நிலப்பாடு என்னன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி குடும்பத்தை பத்தி விளங்குறது சரியத்துல மிகப்பெரிய ஒரு பங்கு. இன்னைக்கு நாங்க அதை யோசிக்கிறோம். இன்னைக்கு ஊர்ல இன்னைக்கு எனக்கு தெரியாட்டேன்னு தாத்தா கிட்ட போய் கேட்டா தெரியும் இவங்க யாருன்னு கேட்டா. இன்னைக்கு பெண்கள் பெரும்பாலும் ஊர்ல எல்லா உறவு முறையும் தெரியும் அவங்களுக்கு. யாரந்தாலும் ஒரு ஆணை பத்தி ஒரு பெண்ணை பத்தி கேட்டா பாப்பா யாரு உமா யாரு குடும்பம் யாரு உள்ள டீட்டெயில்ஸ் சொல்லி முடிப்பாங்க. அல்லாஹால அவங்களுக்கு அப்படியான ஒரு ஆற்றலை பெண்களுக்கு கொடுத்திருக்கேன் மாஷா அல்லா. அதை கிட்ட நாங்க யோசிக்கிறது சஹாபாக்கள் சம்பவங்கள் நபீர குடும்பம் எனக்கு என்ன தெரியும். ஊர்ல எல்லா பெண்கள சரித்திரம் தெரியும், எல்லா ஆண்கள குடும்பமும் தெரியும், வம்சமும் தெரியும். ஆனா அந்த நபி அவங்களோட குடும்பம் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளுக்கு உலகத்துல ஏழு பிள்ளைகளை கொடுத்திருந்தான். மூன்று ஆண் மக்களும் நாலு பெண் மக்கள். மூன்று ஆண் மக்கள்ல யாரும் மூன்று வயசை தாண்டி உலகத்துல வாழல. மூன்று ஆண் மக்களும் மௌத்தா போயிட்டாங்க. அதனால நபி அவங்க ஆண் மக்கள் சரித்திரம் கிதாபுகள்ல கிடைக்காது. நேசில அபூர்வம் அரிதா தான் இருக்கு. ஏன் நீண்ட காலம் வாழல மூன்று வயசை கூட மூன்று பேரும் தாண்டல. மூன்று வயசு நாலு பெண் மக்கள்ல எந்த பெண்ணும் முப்பது வயசை தாண்டல. முப்பது வயசுக்குள்ள நபியில நாலு பெண் மக்களும் வஃபாத் ஆயிட்டாங்க. அதுல நபிக்கு மிகவுமே இரக்கமான மகள் தான் ஹலர் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா. நபி அவங்களோட நாலாவது பெண் மகள் சையதத்து நிசாய் அஹ்லில் ஜன்னா சொர்க்க பெண்களின் தலைவி. இந்த சொர்க்க பெண்களின் தலைவியை முடிச்ச அவங்களோட கணவன் தான் ஹலர் அலி ரதியல்லாஹு அன்ஹு. நபி அவங்களோட நாலாவது மருமகள் ஹசன் ஹுசைன் சையதா ஷபாபி அஹ்லில் ஜன்னா. ஒவ்வொரு குதுபாவளையும் கேட்கும் சொர்க்கத்து வாலிபர்களின் ரெண்டு தலைவர்கள் ஹசன் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு செண்டி பேர வாப்பா அலி ரதியல்லாஹு. எல்லாத்தையும் தாண்டி வாலிபர்கள் முதலாவது இஸ்லாத்துக்கு வந்தவர் ஹலத் அலி ரதியல்லாஹு அன்ஹு. பத்து வயசுல இஸ்லாத்துக்கு வந்துட்டார். இப்படிப்பட்ட அலிதான் நிலம்பி கேட்காரு யார சொல்லலாம் சாவிய இணைகிட்ட தாங்க யார சொல்லலாம் பொருத்தமானவர் கொடுக்கறதுக்கு. ஆனா நபியவங்க கொடுக்கல. அலிகிட்ட கேட்டாங்க நபியவங்க ஐன உஸ்மான். அந்த உஸ்மான் ஒரு தல்ஹா எங்கன்னு கேட்டாங்க. எந்த உஸ்மான்? எட்டு வருஷத்துக்கு முன்னால சாவியை தரமாட்டேன் தடுத்து ஏசினாரே அந்த உஸ்மான் எங்கன்னு கேட்டாங்க. ஆளை கிட்ட கூட்டிட்டு வந்தாங்க. நபியவங்க படிலிருந்து இறங்கி செஞ்ச வேற தெரியுமா? யாருக்கிட்டே சாவியை கொடுக்கல. உஸ்மான் கையில சாவியை தூக்கி கொடுத்தாங்க. உஸ்மான் கொடுத்து போட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஹுதுஹா ஹாலிதன் தாலிதா உஸ்மான் இந்த சாவியை நீங்க வைங்க. உங்களுக்கு மட்டும் இல்ல உங்களோட சந்ததி சந்ததி அவங்களோட குடும்பத்துக்கிட்டே இந்த சாவி இருந்து வரட்டும் சொன்னாங்க. அந்த மனுஷன் மானத்தை பாதுகாத்தாங்க. அவரை மன்னிச்சாங்க நபியவங்க. பழி வாங்கல, அழகான சந்தர்ப்பம் பழி வாங்கறதுக்கு. பழி வாங்கல, அவரை மன்னிச்சாங்க. அந்த மனுஷனை மதிச்சாங்க. மதிச்சாங்க என்ன சொன்னாங்க, சாவியை கொடுத்ததோட மட்டும் நித்தாட்டல்ல உங்களோட சந்ததி சந்ததியா சாவி உங்களோட குடும்பத்துக்கு இருந்து வரட்டும். சரிப்படி சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, உஸ்மான்ட குடும்பத்திலிருந்து யாரெல்லாம் சாவியை பிடுங்கி எடுப்பாங்களோ அவன் ஒரு அநியாயக்காரனா இருப்பான்னு சொல்லி சொன்னாங்க. அதனால யாரும் அந்த மனுஷன் சாவியை கொடுத்துட்டும் அந்த சாவிக்கு உத்தரவாதம் நபி வாங்கி கொடுத்தா இன்சூரன்ஸ் பண்ணினாங்க. யாரும் பறிக்கலாம் பறிப்பாண்ட அவன் ஒரு அநியாயக்காரன் நபியில வாயால நபி சொல்ல வச்சா சொன்னாங்க. அந்த அளவுக்கு நபி அவங்க வரலாறு என்ன சொல்லது தெரியுமா? ரெண்டு ரிவாயத்தோடு இந்த உஸ்மான் பின் தல்ஹா விஷயத்துல அதுல ஒன்றுதான் நபியே இந்த தன்மை அந்த மனுஷனை மன்னிச்சு மதித்தது அதே இடத்துல உடனே ஷஹாதத் கலிமா ஒளிஞ்சார். அந்த மனுஷன் மிகப்பெரிய சஹாபியா மௌத் ஆயினார். கடைசியில மன்னிப்புடைய தன்மை நபி செஞ்ச வேலைன்னு அழகா பழி வாங்கியிருக்கலாம். நபி நாவை பாதுகாத்தாங்க, மனுஷனை மதிச்சாங்க மன்னிச்சாங்க. அவரை ஹிதாயத்துக்கு காரணமா இருந்து மன்னிப்புடைய மேலான தாய்மார்களே சோதரர்களே, அல்லாஹ் தாலா எங்கிட்ட எதிர்பார்க்கிற அந்த தன்மை மன்னிப்புடைய தன்மை ரமலானுடைய பத்து நடுப்பத்தும் அல்ல அதுக்குன்னு தந்திருக்கா விசேஷமா எங்கட வாழ்க்கையில கொஞ்சம் உருவாக்கி கொள்றது கௌரவத்தை தூக்கி வைக்கிற ஒரு செய்தால யாராரெல்லாம் முன்ன பின்ன மனக்கசப்புகள் இருந்திருக்கும் முறையா கிட்ட போய் நாங்க கௌரவத்தை ஒரு செய்தியில வச்சுட்டு தந்த கொஞ்ச கால வாழ்க்கை நாம் ஒத்துக்குரிய தயாரிப்பு செய்ய வேண்டியிருக்கு. இன்னைக்கு நான் நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் ஓராக்கள் நாங்கள் உள்ளத்தில் எடுக்கணும். என் வாழ்க்கையில கழியிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகலும் என் வாழ்க்கையில ஒரு பகல் கபரின் பக்கம் முன்னோக்கித்தேன். கழிக்கிற ஒவ்வொரு இரவு ஒரு இரவு என் ஆயுள்ல ஒரு இரவு கபரின் பக்கம் நான் முன்னோக்கித்தேன். இன்னைக்கு நாற்பது வயசுல பர்த்டே கொண்டாடுறல நாற்பது வருஷம் கபரின் பக்கம் முன்னோக்கிட்டேன்றதை நான் ஓராக்களை யோசிக்கணும். அதனால வேணாளவர்களே எங்க வாழ்க்கையை கொஞ்சம் மாற்றுவோம். அல்ல அழகான சந்தர்ப்பங்களை தந்துகிட்டு இருக்கான். ரமலானம் அதுக்குரிய ஒரு பயிற்சியா தரப்படுவது இப்படியான சந்தர்ப்பங்களை ஏற்பாடு செய்யறது ஒன்றுமில்லை. எங்கட வாழ்க்கையில நல்ல தன்மைகளை நாங்கள் உருவாக்குறது சமூகத்துக்கு நாங்கள் இப்படியான தன்மைகளை எங்கட பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கணும் படிச்சு கொடுக்குறது. அதன் அடிப்படையில் நம்ம வாழ்க்கையில நடந்த மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு எங்கட வாழ்க்கையில முழுக்க முழுக்க நாங்கள் அடிக்கடி ஞாபகம் செய்யணும். ஏழு மாணாக்கள் வந்திருக்கிறார்கள். நான் ஒரு சம்பவம் ஒன்று சொல்ல போறேன். புகாரி ஷெரீஃபில் வரக்கூடிய மிக நீண்ட சம்பவம் இந்த சம்பவம் தான். இந்த சம்பவத்தை மட்டும்தான் இப்ப நான் சொல்லி முடிக்க போறேன். நிறைய படிப்பினைகள் எல்லாம் எங்களோட வாழ்க்கையில் அதுக்கு வச்சிருக்கேன், நிறைய படிப்பினைகள் இருக்கு. சம்பவத்தை கொஞ்சம் தெளிவா விளங்குவோம். வீட்டில் வராத ஆக்களுக்கு, வீட்டில் இருக்கிற எங்கட சகோதர சகோதரிகள், எங்கட பிள்ளைகளுக்கு இந்த சம்பவத்தை படிச்சு கொடுப்போம். ஏழு மாணவர்களுக்கு உள்ளத்தில் எடுங்கன்னு வாழ்க்கையில நீயத்தை வைக்கிற, எங்கட வாழ்க்கையில நான் இந்த கேட்கிற விஷயங்களை வாழ்க்கையில எடுக்கிறதோட இந்த படிச்ச நான் இப்ப தெரிய போற விஷயங்கள், இதுக்கு முன்னால தெரிஞ்ச விஷயங்கள் நாங்க கொஞ்சம் முதாக்கரா செய்யறது, இந்த விஷயங்களை மற்ற மக்கள்கிட்ட குடும்பத்தாக்கிட்ட கொஞ்சம் வெத்தி வைக்கிற இந்த பொறுப்பதி செஞ்சிட்டம் செல்லிட்டம். எங்கட வார்த்தையால ரெண்டு பேரும் திருந்திட்டாங்க, அல்லாஹ் நிரந்தர வருவாயா கபருக்கு இந்த நன்மையை சேப்பிச்சிருவான். அடிப்படையில மேலான தாய்மார்களே, ஹிஜ்ரி 5வது வருஷம், புகாரி ஷரீஃப்ல வரக்கூடிய நீண்ட சம்பவம், ஹாத் சஹாபாவுடைய வருவது இந்த நீண்ட சம்பவம், ஹாத் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா இட்டுக்கட்டப்பட்ட சம்பவம் உண்டு. ஹிஜ்ரி 5வது வருஷம் பனில் முஸ்தலக் என்ற ஒரு யுத்தம் ஒன்று நடந்துச்சு நபியோட காலத்தில். ஹிஜ்ரி 5வது வருஷம் பனில் முஸ்தலக், முஸ்தலக் கஸ்வத்துல் முரைசிய என்று இதுக்கு இன்னொரு பேர், முரைசியுடைய யுத்தம் என்று சொல்லுவாங்க. இது ஹிஜ்ரி 5வது வருஷம். இப்ப நம்ம சொல்லலாம், வளம் இருந்துச்சு நபியவங்களுக்கு 11 மனைவி மாறி, யுத்தத்துக்கு எங்கேயாவது பயணம் போவக்குள்ள எல்லாரையும் கூட்டி போக மாட்டாங்க, நபியவங்க துண்டு போடுவாங்க, சீட்டு போடுவாங்க, யார பேர் வருவதோ அவரை கூட்டி எடுத்துட்டு போவாங்க. அதன் பிரகாரம் ஹத் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, அந்த நேரத்துல 12 வயசு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, வெறுமனே 12 வயசு. ஹத் ஆயிஷா நாயகி நபியவங்க திருமணம் முடிக்கக்குள்ள 6 வயசு சின்ன பிள்ளை. ஹதீஸ்ல வருவது நபியவங்க பெண் பார்க்க வாராங்க, சின்ன பொம்மையோட விளையாடிட்டு இருக்காங்க ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, அப்படியான சின்ன பிள்ளை. அந்த வயசுலதான் அக்கத்து நடந்துக்கு சின்ன புள்ள பருவ வயத கூட அடையல, அதனால 3 வருஷம் உம்மா வாப்பாட்ட இருந்து 9 வயசுலதான் நபி அவங்க ஆயிஷா நாகிய கூட்டி எடுத்துட்டு வீட்டுக்கு போனாங்க. ஹத் ஆயிஷா நாகி அவங்களோட குடும்ப வாழ்க்கையை நபி அவங்க தொடங்கின 9 வயசுல, நபி அவங்களோட முழுக்க முழுக்க ஆயிஷா நாகி வாழ்ந்ததே 9 வருஷம். நபி அவங்க ஆயிஷா நாய்க்கு 18 வயசு இருக்கோ நபி அவங்க வஃபாத்தா போயிட்டாங்க, வஃபாத் ஆயிட்டாங்க. இது ஆயிஷா நாயோட வாழ்க்கை சுருக்கம். 18 வருஷம், 18 வயசு தான் நபி அவங்க வஃபாத் ஆகக்குள்ள இந்த ஹதத் ஆயிஷா ரதியல்லாஹுன்னா இந்த யுத்தத்துக்கு நபி கூட்டிட்டு போறாங்க 12 வயசு. இதுல என்ன நடக்குதுன்னு சொன்னா, யுத்தம் முடிஞ்சு திரும்பி வந்துகிட்டு இருக்கக்குள்ள ஒரு இடத்துல வச்சு ஆயிஷா நாய் சின்ன பிள்ளையா இருந்தாங்க, ஒரு பள்ளக்கில தான் தூக்கிட்டு போனாங்க ஆயிஷா நாயி, 4 பேர் தூக்கிட்டு வந்தாங்க, இடையில ஒரு இடத்துல ஓய்வெடுக்க வேண்டிய கட்டம் வந்துச்சு. ஆயிஷா நாயி தன்னை வெளி தேவையை பூர்த்தி செய்ய போயிருந்தாங்க, அவங்க வந்துட்டாங்கன்னு நினைச்சு போனாக்கள் பள்ளக்க தூக்கிட்டு வந்துட்டாங்க, ஆயிஷா நாயி மட்டும் விடுபட்டுட்டாங்க பின்னால. வந்து பார்க்காங்க மதீனாவுக்கு வந்து பார்த்தா ஆயிஷா நாகி இல்ல, பின்னால நபியவங்களோட வளம் இருந்துக்கு, நபிசாட வளம் இருந்துக்கு எங்கேயாவது பயணம் போனா பயணம் போய் திரும்பக்குள்ள யுத்தத்துக்கு அறிக்கலாம், வேற வேற தேவைக்கு அறிக்கலாம். நபியவங்கள மேலான சுண்ணத்தான், ஜமாத்துகள்ல போனாலும் இந்த சுண்ணத்தை கடைபிடிப்பாங்க. போனா கடைசியா பள்ளியோட்டு வெளியாக்குள்ள யாரையாவது ஒரு ஆள் அனுப்பி ஏதாவது விடுபட்ட சாமா இருந்தா பார்த்துட்டு வர்றதுக்கு அனுப்புவாங்க. இது நபியவங்கள மேலான சுண்ணத். இப்ப நபிசாட என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, பயணம் ஆரம்பிக்கக்குள்ளே ஹதர் சஃபான் இப்னு முஅத்தல் ரதியல்லாஹு சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி, ஒரு பக்குவமான நல்ல மனுஷரா இருந்தாரு, நல்ல மனுஷரா இருந்தாரு. இவரத்தான் நபி சொன்னாங்க அந்த யுத்தத்துக்கு போயிட்டு வரக்குள்ள விடுபட்ட ஏதாவது இருந்தா குறைக்கிட்டு வாங்கன்னு சொல்லி அவரை பின்னாகிட்டாரு. பட வந்துட்டு இவர் பின்னால வாரவர் தான், வந்து பார்த்தா அவங்க எந்த இடத்துல ஓய்வெடுத்தாங்களோ அதே இடத்துல ஹதர் ஆயிஷா நாயகி தூங்கி இருக்காங்க. சின்ன பிள்ளை ஆயிஷா நாயகியோட நேரத்துடைய ஆயிஷா நாயை பத்தி தெரியும், சின்ன வயசுல தெரியும் இந்த சஹாபிக்கு, நல்ல பழக்கமான சஹாபியா இருந்தாரு, அதனால எந்த பேச்சுவார்த்தையும் வைக்கல. தெரியுமின்றதுக்கு அவங்க கிட்ட போய் பேசிட்டு இருக்கல, ஆயிஷான ஹிஜாப் போட்டிருந்தாங்க, முகம் கூட தெரியல, ஆனா அடையாளம் கண்டுகொண்டாங்க இது ஹதரத் ஆயிஷா தான். கிட்ட போய் ஒட்டகத்துல படுக்க வச்சுட்டு இன்னால் இந்தாஹி வைன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொன்னாங்க. ஆயிஷா நாய் தூங்கிட்டு இருந்தவங்க உடனே விளங்கிட்டு உடனே ஏறி அமர்ந்து கொண்டாங்க. அவ்வளவுதான் பேசினது, ஒரு வார்த்தை கூட பேசல, இன்னால் இந்தா சொன்னாங்க, ஒட்டகத்தை படுக்க வச்சாங்க, ஆயிஷா நாய் ஏறிட்டாங்க, இவங்க முன்னுக்கு நடந்து போனாங்க, ஒட்டகத்தை கடிவாத்த பின்னுக்கு ஆயிஷா நாய் கொண்டு போய் பத்திரமா கொண்டு போய் சேர்த்துட்டாங்க, பத்திரமா நபீன கையில கொண்டு போய் ஒப்படைச்சிட்டாங்க. ஆனா அங்க மதீனாக்குள்ள போய் பார்த்தா முனாஃபிக்குகள், நபி அவங்க காலத்திலிருந்தே இருந்து வந்தவங்க தான் முனாஃபிக்குகள், மிகப்பெரிய மோசமானவர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல நரகத்தில் அடித்தரம் தான் இவர்களுக்குரிய தங்குமிடம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். சிறந்த முனாஃபிக்குகள் தலைவன் தான் அப்துல்லாஹி இப்னு உபை இப்னு சலூல் என்று சொல்லக்கூடியவன், நபி அவங்க காலத்தில் ஆகப்பெரிய முனாஃபிக்குகள் தலைவன். இவன் ஒரு இட்டுக்கட்டொன்று கட்டிட்டான், ஒரு வதந்தியை பரத்திட்டான் முழு மதீனாவுக்கும், ஹதரத் ஆயிஷாவோட இந்த சஃபான் இப்னு முஅத்தல் தவறான முறையில நடந்துட்டாரு, விபச்சாரத்தில் ஈடுபட்டுட்டாருந்து முழு மதீனாவுடன் வதந்தி பரப்பப்பட்டு முழு மதீனாவோட ஒவ்வொரு வீட்டிலையும் இதை பத்தி பேச்சு போகுது. எந்த அளவுக்கு பேச்சு தெரியுமா? முனாபிக்குகள தலைவன் பேச்ச கட்டுறான். இதை பரத்துறதுக்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த யார தெரியுமா? கட்டின முனாபிக்குகள தலைவன் விட்டு கட்டின அல்லாட ஏற்பாடு. இந்த கட்டிடத்தை சமூகத்துல பரத்துறதுக்கு அல்லாஹ் வேற யாரையும் தேர்ந்தெடுக்கல. அல்லாஹ் முக்கியமான மூன்று சஹாபாக்களை இந்த வழக்கில் மாட்ட வச்சான், சமூகத்துக்கு படிச்சு தரணும் பாடம். அதுக்காக வேண்டி அல்லாஹ் சஹாபாக்களை சோதிச்சான். சஹாபாக்கள் பரிசுத்தமானவர்கள். சஹாபாக்கள் அசஹாபத்து குல்லுகும் அதூல், எல்லா சஹாபாக்களும் நீதவாங்கள். அல்லாட வாயால சொர்க்கவாதி சர்டிபிகேட் எடுத்தாங்க. ரபி அல்லாஹும் அன்பும் அல்லாஹ் குரான் பொருந்து கொள்ளப்பட்டாங்க. என்றாலும் சஹாபாக்கள் வாழ்க்கையில் அல்லாஹ் சில சில தவறுகளை அல்லாஹ் ஏற்படுத்தினான். என்னத்துக்கு தெரியுமா? எமக்கு சமூகத்தாருக்கு படிச்சு பாடம் படிச்சு தரது, பாடம் படிச்சு தரது. மூன்று சஹாபாக்கள் அந்த வழக்கில் சிக்கினாங்க. மூன்று பேரும் முக்கியமான ஆக்கள். அதுல ஒரு ஆள் தான் ஹதரத் ஹஸ்ஸான் சாபித்ரது செல்லப்படுகிற சஹாபி. இஸ்லாத்துல ஆரம்பத்தில் இஸ்லாத்துக்கு வந்த சஹாபி. எந்த அளவுக்குண்டா, இவர் மிகப்பெரிய ஒரு கவிஞராக இருந்தாரு, மிகப்பெரிய ஒரு கவிஞர். அரபியல் குரேஷியர்கள் கவில தேர்ச்சி பெற்றிருந்தாங்க நபியில காலத்துல. அதனால நபி அவங்க நபித்துவத்துக்கு எதிராக குரேஷியர்கள் கவி கட்டி நபிக்கு ஏசுவாங்க. ஒரு கட்டம் எப்படி ஏசினாங்க தெரியும்? ஒரு கட்டம் நபிக்கு கவி ஒன்று படிச்சானுகள், மோசமான வார்த்தைகளை. நான் இந்த கவியை கொஞ்சம் பின்னால செல்றேன். அவ்வளவு மோசமான வார்த்தைகளை கட்டி கட்டி கவியா நபிக்கு எதிர்ப்பானுகள். இந்த கட்டத்துல நபித புறத்திலிருந்து அவனுங்கிற கவிக்கு எதிராக கவி படிக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் இருந்திருந்துச்சுன்னா இந்த ஹஸ்ஸான் சாபித்ரா மட்டும்தான் இருந்தாங்க. நபிக்கு கவிதையால உதவி செஞ்சவர் ஹஸ்ஸான். ஆரம்பத்தில் இஸ்லாத்துக்கு வந்த சஹாபி, இவர் கூட அந்த வதந்திக்குள்ள அகப்பட்டுட்டாரு. இவரும் சேர்ந்து ரெண்டு வார்த்தை சமூகத்திட்ட பேசிட்டாரு, இப்படி தவறான முறையில நடந்துட்டாங்க. அதே மாதிரிதான் இன்னொரு சஹாபி மிஸ்பஹ் பின் அசாசான் சொல்லப்படக்கூடிய இன்னொரு சஹாபி. அடுத்தது ரெண்டு ஆண்களும் ஒரு பெண் சஹாபி, நபி அவங்கட மைனியா ஹம்னாவின் ஜஷ்ரதி இல்லாமல் சொல்லப்படக்கூடிய ஒரு பெண்மணி. நபிசல்லாவோட மனைவி, ஒரு மனைவி, பதினோரு மனைவியில ஒரு மனைவி இருந்தாங்க, ஜெய்னபின் ஜஷ்ரதி இல்லாமல். இவங்கட தங்கச்சி தான் ஹம்னாவின் ஜஷ்ரதி. தன்ட சொந்த மனைவிட சகோதரி மைனியா, இவையும் சேர்ந்துதான் தன்ட மனைவி ஆயிஷாவை விட்டு கட்டிட்டான். விட்டு கட்டுற விஷயத்துல பரத்திட்டான், வார்த்தைய யோசிக்காம பேசிட்டான். சமூகத்தில் வதந்தி பரப்பப்பட்டு அந்த மூன்று பேர் சம்பவம் அவங்கள தௌபாவெல்லாம் ஏற்றுக்கொண்டான். அவங்க பரிசுத்தவான்கள். அல்லாஹ் முறையா 80 பேருக்கு நபியவங்க மூன்று பேருக்கும் 80 கசையடி அடிச்சாங்க இட்டு கட்டினத்துக்கு. அவங்கள தௌபாவெல்லாம் ஏற்றுக்கொண்டான். சம்பவம் வேற, நீண்ட சம்பவம் கொஞ்சம் சுருக்கமா சொல்லிக்கொள்றது. இதுல முடிவு என்னன்னு சொன்னா, ஆனா இப்ப சமூகத்திலேயும் ஆயிஷாவை பத்தி தப்பான என்ன பதிகிறாங்க. ஆனா என்ன ஆச்சரியம் தெரியுமா? முழு மதீனாவுலையும் ஆயிஷா நாயகி விபச்சாரிடுவர் ஒவ்வொரு முனாபிக்குகளும் யாரா உள்ளத்திலே எல்லாம் நோய் இருந்திக்கோ, இஸ்லாத்தை பத்திய நெல்ல மிதிக்கலையோ, யாரெல்லாம் காதிர்கள் இருந்தாங்களோ, யாரெல்லாம் முனாபிக்குகள் இருந்தாலும் எல்லாரும் ஆயிஷா நாயகி விபச்சாரின்னு சொல்லி சமூகத்துல பேசி திரிகிறாங்க. ஆனா எந்த பெண்ணை பத்தி சமூகத்துல இட்டு கட்டப்பட்டையோ அந்த ஆயிஷா நாயகி ஒரு வார்த்தை கூட தெரியா, இப்படி என்ன பத்தி சமூகம் பேசுறாங்கன்னு ஒரு வார்த்தை கூட தெரியா. அவ்வளவு சின்ன பிள்ளை. எத்தனை நாள் போகு தெரியுமா? ஒன்று ரெண்டு நாள் இல்ல, 20 நாளை தாண்டிச்சு. ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிற ஆயிஷா நாயகி அதை பத்தி ஒன்றும் தெரியா, என்னை பத்தி சமூகம் இப்படி பேசுறாங்கன்னு ஒரு வார்த்தை கூட அவங்களுக்கு தெரியும். அவ்வளவு சின்ன புள்ள. 20 நாளைக்கு பிறகு பார்த்து ஆயிஷா ரதியல்லாஹு பாப்பாட மாமி மாமி ஆயிஷா நாயகி வீட்டுல இருந்தாங்க. அவங்க யாரு? அவங்களோட மகன் தான் அந்த மிஸ்தஹ் பின் அசாதான்னு சொல்றவர். அவரும் ஆயிஷாவை பத்தி விட்டு கட்டியிருக்காரு. அந்த விட்டு கட்டின விஷயத்த சம்பந்தப்பட்ட சஹாபியா இருக்காரு. ஆயிஷா நாயோட வாப்பாட மாமியோட மகன். என்ன நடக்குதுண்டா, 20 நாளைக்கு பின்னால ஒரு கட்டம் இரவு நேரத்துல ஆயிஷா நாய்க்கு வெளி தேவைக்கு போக வேண்டிய கட்டம் வருவது, டொய்லெட் போக வேண்டிய தேவை வருவது. தன் மாமியை கூட்டிட்டு போறாங்க. இந்த மிஸ்தஹ் ரதியோட உம்மாவோட தான் போறாங்க. போற வழியில அந்த மிஸ்தஹ்ரானோட உம்மா தந்த ஆயிஷா நாயோட வாப்பாட அந்த மாமியவங்க, அவங்க போற வழியில மகனுக்கு ஏசுறாங்க, அந்த மிஸ்தகுக்கு நாசம் உண்டாகட்டும், அவன் நல்லா சபிக்கட்டும், அவன் நாசமாகட்டும் அப்படின்னு சொல்லி மகனை திட்டுறாங்க. ஆயிஷாக்கு ஆச்சரியம். மாமியை பார்த்து சொன்னாங்க, மாமி ஏன் சும்மா போட்டு மகனுக்கு ஏசுறீங்க, ஏன் இப்படியெல்லாம் நீங்க ஏசணும் என்று கேட்ட உடனேதான் மாமிதான் சொல்லிக் கொடுக்காங்க, ஆயிஷா அல்லாஹ் உனக்கு ரஹ்மத் செய்யும், உனக்கு சமூகத்தில் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாதா, உன்னை பத்தி இப்படி இப்படி எல்லாம் பேச்சு போகுது, அதுல என் மகனும் சேர்ந்துதான் இப்படி பேசிட்டான், அதனாலதான் ஏசுதே என்று அப்பதான் ஆயிஷா நாயகி என்னை பத்தி சமூகத்தில் இப்படி ஒரு பேச்சு போகுதுன்னு தெரியும். இப்ப ஆயிஷா நாயகி என்ன சொல்றாங்க, ஆயிஷா நாயகியை சொல்றாங்க, இந்த வார்த்தை இந்த காதல கேட்ட உடனே நான் தொழிலுக்கு போக போன நான் இந்த தேவையை கூட பூர்த்தி செய்யல, நான் திரும்பி வந்துட்டேன். வந்தாச்சு, இப்ப வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க, ஆயிஷா அண்டை இதிலிருந்து ஆயிஷா நாயகி காய்ச்சல் பிடிச்சிச்சு, தாங்க இயலாத துயரம், காய்ச்சல் வேற பிடிச்சிட்டு இப்ப நபிசல்லாவோட நிலப்பாடும் கொஞ்சம் மாறுது. எப்படி மாறுதுன்னு தெரியுமா, ஆயிஷா நாயகி மனைவிமார்கள் நபி மிகவுமே இறக்கம், ஆயிஷா நாயகியோட தான் நபி அவங்க 11 திருமணம் முடிச்சாங்க, 10 பெண்களை விதவையாட்டா முடிச்சாங்க, ஏற்கனவே முடிச்சு விடுபட்டாக்கள், ஒரே ஒரு கன்னி பெண்ணை முடிச்சல ஹலத் ஆயிஷா ரதியல்லாஹு அவங்க மட்டும்தான். இப்ப நபி சொன்னா வாராங்க, நபிக்கும் சரியான டென்ஷன், என்ன டென்ஷன் தெரியுமா, 20 நாளை தாண்டி பேய்த்துட்டு ஆயிஷாட பிரச்சனைக்குரிய தீர்வா ஒரு ஆயத்து கூட வருவதில்லையே, குர்ஆனுடைய வசனம் வஹி இறங்குதில்லையே, தேவைக்கேற்ற மாதிரி அல்லாஹ்வோட வஹி வருவது பிரச்சனைக்குரிய தீர்வா ஒரு ஆயத்து கூட இறங்குதில்லை. சரியான கவலையோட நபி அவங்க வாராங்க, நபியோட நடத்தையில கொஞ்சம் வித்தியாசம் விளங்குது ஆயிஷா நாயகி, வாராங்க ஆயிஷா நாயகி காய்ச்சல், காய்ச்சல் நோய் இருக்கக்குள்ள நபி அவங்க எப்படி ஆயிஷா நாயகி அணுகுவாங்களோ அப்படி இப்ப நபி அவங்க அணுகல் ஆயிஷா நாயகியோட, ஆயிஷாக்கு காய்ச்சல் தெரியும், ஆனா நபியில நடைமுறை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஆயிஷாக்கு விளங்கிட்டு ரதியல்லாஹு அவங்களுக்கு விளங்கிட்டு நபியவங்களுக்கும் என்ன பத்தி, நபியவங்கள உள்ளத்திலையும் என்ன பத்தி கொஞ்சம் சந்தேகம் வந்துட்டு புலரிக்கி, கணவண்ட உள்ளத்துல என்ன பத்தி சந்தேகம் வந்துட்டு புலரிக்கி, ஆயிஷா விளங்கிட்டாங்க. உடனே நபியவங்கிட்ட அனுமதி கேட்டாங்க, யார சூழல்லா உள்ளத்துல முடிவெடுத்தாங்க, என்ன பத்தி முழு ஊரும் தப்பா பேசட்டும் பரவாயில்ல, ஆனா என் கணவன் என்ன பத்தி என் கணவண்ட உள்ளத்துல சந்தேகம் வந்துட்டா இதுக்கு பின்னால கணவனோட வாழ்றதுல அர்த்தம் இல்லை. மேலான தாய்மார்களே நிதானமா கொஞ்சம் யோசிப்புனாங்க, இது அல்லாஹ் எமக்கு பாட சொல்லி தரக்கூடிய கஷப்பான உண்மை. வாழ்க்கையில எப்ப கணவன்மார் உள்ளத்துல எங்களை பத்தி சந்தேகம் வந்துருமோ அன்னை இருந்து வீட்டுக்குள்ள பிரச்சனை ஆரம்பிக்கும். இது நாங்க நிறைய பேர் சமூகத்துல இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற கஷப்பான உண்மை. அதனால நாங்க என்ன செய்யணும், ஒவ்வொரு பெண்களும் முடிவெடுக்கணும், என் கணவனுக்கு நம்பிக்கையா நான் வீட்டுக்குள்ள நடந்து காட்டுறது, கணவன் உள்ள சந்தோஷப்படக்கூடிய மனைவியா இருப்பேன்னு சொன்னா நான் சொர்க்கவாதியில நபியவங்க சொல்லியிருக்காங்க. அதனால வாழ்க்கையில எதையும் சாதிக்கிறல்ல கணவண்ட பொருத்தத்தை சாதிப்போம் சொன்னா நிச்சயமா சத்தியமா சொர்க்கத்தை கட்டாயமாக்கி கொள்ளது. நபியோட வாயால நம்பி செல்லிருக்காங்க இந்த பெண்களுக்குரிய பஷாரன், பெண்கள் சொர்க்கத்துக்கு போக லேசான வழி கணவண்ட உள்ள சந்தோஷப்படக்கூடிய மனைவியா நான் உலகத்துல வாழ்ந்து காட்டணும். ஆயிஷா நாயகி விளங்குறாங்க, கணவன் முழு மக்களும் முழு மதீனாவல்ல, மதீனாவை தாண்டி முழு உலகமும் என்ன பத்தி தப்பா பேசட்டும் பரவாயில்ல, ஆனா இந்த கணவன் நபியோட உள்ளத்துல என்ன பத்தி சந்தேகம் வந்துட்டா நபியோட வாழ்றதுல இனி அர்த்தம் இல்லை. நபியவங்கள்ட்ட கேட்டாங்க, யார சொல்லலாம் இன்னைக்கு அனுமதித்தாங்க நான் இந்த உம்மா வீட்டுக்கு போறதுக்கு, நபியவங்களை அனுமதி கொடுத்துட்டாங்க, ஆயிஷா உம்மா வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. அங்க போனா அம்மா வீட்டுக்கு போனா உம்மா பாப்பா கவலையோட இருக்காங்க, பெத்த தாய் தந்தை மகள்ற விஷயத்துல கவலையோட இருக்காங்க. என்ன நடக்குது தெரியுமா, இந்த நாள் 29வது நாள், 29வது நாள், 29 நாள் ஆகிட்டு பிரச்சனைக்குரிய தீர்வு விளங்குதில்லை. சஹாபாக்களும் பார்க்காங்க நபியவங்களை, 29 நாளா கவலையோட நபி சுத்தி திரிகிறாங்க, சஹாபாக்களோட நிம்மதியா பேசுறாங்கல்ல, நபிக்கு சரியான கவலை, நபீத மனைவியை பத்தி முழு ஊரும் மோசமா பேசுறாங்க, நபிக்கு இரக்கமான மனைவி, இந்த பிரச்சனைக்கு தீர்வு கூட இறங்குதில்லை. அல்லாஹ் தெரிந்து என்ன செய்யலாம், நபி யோசனையோட திரிகிறாங்க. இப்ப ஆயிஷா நாகிய உம்மாட வீட்டுக்கு அனுப்பிட்டு இப்பதான் நபியவங்க 29வது நாள் ஆகிட்டு இப்பதான் நபியவங்க சஹாபாக்களை அழைச்சு மஷூரா பண்றாங்க. இப்பதான் சஹாபாக்களை மஷூராக்கு கூப்பிடுறாங்க, மஸ்ஜித் நபவிக்கு வந்து மஷூரா பண்ண போறாங்க. என்ன மஷூரா, தன் மனைவி ஆயிஷாட விஷயமா சஹாபாக்களை மஷூரா பண்ண போறாங்க. முதலாவது கூப்பிட்டாங்க, ரெண்டு சஹாபாக்களை கூப்பிட்டாங்க. முதலாவது கூப்பிட்டாங்க நபியவங்களோட வளர்ப்பு மகன் ஜெய்த் இப்னு ஹாரிஸ் ரழியல்லாஹு, இவங்கட மகன் உசாமா ரழியல்லாஹு. இவங்களுக்கு அந்த நேரம் ஆயிஷா நாயகி இவங்களுக்கு ஒரே வயசு, ஒரே வீட்டுக்குள்ள புழங்கினவங்க, கிட்டத்தட்ட ரெண்டு பேருக்கு சம வயசு, சின்ன பிள்ளையில ரெண்டு பேரும் விளையாடி தெரிஞ்சவங்க. அதனால ஆயிஷாவை பத்தி உசாமாக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், சின்ன வயசுலேயே கூட்டாளி, சின்ன பிள்ளையில விளையாடினவர், சம வயசானான். முதலாவது ஹலத் உசாமாவை கூப்பிட்டாங்க, அதோட தந்த மருமகன் ஹலத் அலி ரழியல்லாஹு அவங்களையும் கூப்பிட்டாங்க. முதலாவது ஹலத் உசாமாவை பார்த்து கேட்டாங்க, உசாமா ஹத் ஆயிஷாவை பத்தி உங்களோட அபிப்பிராயம் என்ன, என் மனைவி ஆயிஷாவை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க, உங்களுக்கு நல்லா தெரியும் சமூகம் இப்படி இப்படி பேசுது, சரி, நீங்க ஆயிஷா பத்தி என்ன விளங்கி வச்சிருக்கிறீங்க? ஹத் உசாமா ரதியல்லாஹு அழகான ஒரு வார்த்தையை பேசினாங்க, யார சூழல்லா, எனக்கு தெரிஞ்ச வரையில ஹத் ஆயிஷாவை போல ஒரு பத்தினியான பெண்ணை நான் வாழ்க்கையில கண்டு இல்லை யார சூழல்லா சொன்னாங்க. ஆயிஷா போல ஒரு பத்தினியான பெண்ணை நான் வாழ்க்கையில சந்திச்சதே இல்லை யார சூழல்லா என்று சொல்லி ஹதர்க்கமா பேசினாரு, அழகா பேசினாரு. ஹத் ஆயிஷா நாகிய நிரபராதி ஆக்கினாரு. ஒரு பத்தினியான பெண், பக்குவமான பரிசுத்தமான பெண்ணுன்றதுக்கு அவங்க சாட்சியா இருந்தாங்க. சொன்னாங்க, யார சொல்லலாம், எனக்கு தெரிஞ்ச வரையில ஹலத் ஆயிஷாவை போல ஒரு நல்ல பெண்ணை, பத்தினியான பெண்ணை நான் கண்டு இல்லை யார சொல்லுவாங்க. அடுத்த மருமகத்தை கேட்டாங்க, ஹலத் அலியை பத்தி, அலி நீங்க என்ன சொல்றீங்க ஆயிஷாவை பத்தி? மேலான தாய்மார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வை சத்தியமா சொல்றேன், ஹலத் அலி தான் அவங்களுக்கு ஆயிஷா நாய் மீது எந்த கோபமும் இருக்கல, எந்த கோபமும் இல்லை, எந்த ஒரு மனக்கசப்பும் இல்லை. ஹத் அலிரதா என்ன பார்த்தாங்க தெரியுமா? ஹத் அலிரதா பார்த்தாங்க, சஹாபாக்கள் நபி அவங்களுக்கு உயிரை விட தயாரா இருந்த சஹாபாக்கள், ஹத் அலிரதா பார்த்தாங்க, நபி அவங்க 29 நாளா கவலையோட தெரியுறாங்களே, அதனால நபித கவலைக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு வார்த்தையை ஹதத் அலி பேசினாங்க. நபிக்கிட்ட என்ன பேசினாங்க தெரியுமா? நபி அவங்கள 29 நாளே கவலைக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையை பேசினாங்க. ஆனா ஹதத் அலிரதா யோசிக்கல, இந்த வார்த்தை ஹதத் ஆயிஷாட உள்ளத்தை இப்படி போய் தாக்கும் யோசிக்கல. என்ன பேசினாங்க தெரியுமா? நபியை பார்த்து கேட்டாங்க, யார சொல்லுதா, உங்களது ஆயிஷாவை விட்டா வேற பெண் இல்லையான்னு கேட்டாங்க. ஆயிஷா விட்டா வேற பெண்கள் இல்லையா, ஆயிஷா மட்டும்தானா உங்களுக்கு மனைவி, ஏன் இவ்வளவு கவலைப்படுறீங்க அவனோட விஷயத்துல? இந்த ஒரு வார்த்தையை பாவிச்சிட்டாங்க. மேலான தாய்மார்களே, இந்த வார்த்தை எங்க போய் தாக்கினு தெரியுமா? ஆயிஷா நாய்க்கு இந்த வார்த்தை கிடைச்சிக்கு, ஆயிஷா நாய்க்கு இந்த வார்த்தை கிடைச்சிக்கு, ஹதரத் அலி என்ன பத்தி இப்படி ஒரு வார்த்தை பேசிட்டாரா, ஆயிஷா விட்டா வேற பெண்கள் இல்லையா அந்த வார்த்தை பேசிட்டாங்க, இது ஒரு பாரதூரமான வார்த்தைன்னு நாங்க எடுக்கிறல்ல, ஆனா இந்த ஆயிஷாட உள்ளத்தை போய் தாக்கினு எந்த அளவுக்கு உண்டாக ஆயிஷா நாயி சஹாபி பெண்களே ஆக ரோஷமான பெண்மணி ஆயிஷா நாய். நபிசல்லா வஃபாத்துடைய கட்டத்தை ரிவாய் செய்யறாங்க ஆயிஷா நாயி. நபிசல்லா கடைசி கட்ட வஃபாத்துடைய கட்டத்துல சுயமா நடக்க இயலா, எழுமி நிக்க இயலா, நபி அவங்க ரெண்டு சஹாபாக்கள் துணையோட ஹத் ஆயிஷா நாயிட வீட்டுக்குள்ள இருந்தா நபி அவங்க சொல்ல போறாங்க, ரெண்டு சஹாபாக்கள் துணையோட போறாங்க. முதலாவது ஹதர் பதிருபுன் அப்பாஸ் ரதி அவங்களோட துணை, அடுத்த ஹதர் அலி ரதி தான், ரெண்டு பேர துணையோட தான் நபி அவங்க நடக்க இயலாத கடைசி கட்டத்துல கால் ரெண்டு பெருவிரலும் பூமியில இடுபடுற கட்டத்துல சிரமத்தோட போய் தொழுகை முடிச்சுட்டு வராங்க நபி அவங்க. இந்த ஹதீஸ் ஹதத் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அறிவிப்பு செய்யறாங்க. ஹதத் ஆயிஷா எப்படி அறிவிப்பு செய்யறாங்க தெரியுமா? நபிசரா சக்கராத் அந்த கடைசி நோயுடைய கட்டத்துல எழும்பி நடக்க இயலாத கட்டத்துல ரெண்டு சஹாபாக்கள் துணையோட பெருவிரல் பூமியில இடுபடுற அளவுக்கு பள்ளிக்கு போய் தொழுதுட்டு வந்தாங்க. இந்த ஹதீஸ் ஆயிஷா நாய் அறிவிச்சுட்டு செல்றாங்க. அதுல ஒரு ஆள் ஹதரத் பதர்புன் அப்பாஸ் என்று சொல்லிட்டு அடுத்தால் வரஜுன் ஆஹர் இன்னொரு மனுஷன் பேசுறாங்க. அடுதான பேரை கூட ஆயிஷா நாய் செல்லல, ஏன் அவ்வளவு ரோஷம் ஆயிஷா நாய், எந்த மானத்துல அலி கையை வச்சுட்டாரா? அலில பேரை கூட ஆயிஷா நாய் பெரிய நல்லா தெரியும். அடுத்தால் அலிரதாவோட போனாங்கன்னு தண்ட வீட்டிலிருந்து தான் போறாங்கன்னு தெரியும். ஆனா அவட பேரை கூட ஹதீஸ் அறிவிப்பு செய்யல ஆயிஷா நாய். என்ன என்ன எதனால வந்தக்கு இந்த நாவு கண்ட மாதிரி எந்த நாவுதான் எதையும் பேசுறதுக்கு சரியத்தில் அனுமதி இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த நாவால இன்னைக்கு எத்தனை நண்பர்கள் பிரிஞ்சு போயிருக்காங்க, எத்தனை குடும்பம் சீரழிஞ்சு போயிருக்கு, ஒன்றுமில்ல இந்த படுத்துற பாடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உடம்புல உறுப்புகளை எச்சரித்த உறுப்புகள்ல நாவை போல எச்சரித்த ஒரு உறுப்பு இருக்கும்னு வேற எந்த உறுப்பும் இல்லை. அவ்வளவுக்கு நபி அவங்க இந்த நாவுடைய விஷயத்துல எச்சரித்திருக்காங்க. மனுஷன் நரகத்துக்கு லேசா கொண்டு போய் சேர்த்து நபி அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால எந்த நாவுதான் எதையும் பேசலாம்ங்கிறதுக்கு சரியத்தில் அனுமதி இல்லை. நாங்க நிதானமா பேசணும். இந்த நாவும் உம்மத்துக்கு பிரயோஜனமான விஷயங்கள் இந்த நாவால பேசப்படும். மற்ற மனுஷன் உள்ளத்தை சந்தோஷப்படுத்துற வார்த்தைகள் நாங்க பேசப்படணும். இது ஹலத் அலிரான பேசிய வார்த்தை. இதுக்கு பின்னால நபி சொல்லலாம் ஆயிஷா ரதியல்லாஹு விஷயமா இன்னும் ரெண்டு சஹாபி சஹாபாக்கள் ஆயிஷா நாய் பெண் பிள்ளையா இருந்த பெண்ணா இருந்தாங்க. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடுத்த ஒரு ஆளை கூப்பிட்டாங்க. நபி அவங்களோட மனைவி ஜைனப் பின் ஜஹ்ஷ் ரதியல்லாஹு அன்ஹா, இவங்களோட தங்கச்சி ஹம்னா பின் ஜஹ்ஷ் அவங்க இட்டுக்கட்டின சம்பந்தப்பட்டவங்க. அதனால அவங்களோட தாத்தா என்ற மனைவி ஜைனப் பின் ஜஹ்ஷ் கூப்பிட்டு கேட்போம். இப்ப ஜைனப் பின் ஜஹ்ஷ் அவங்கள கூப்பிட்டாங்க. நபி அவங்களோட அடுத்த ஒரு மனைவி ஆயிஷா நாயிட சக்களத்தி முறை, சக்களத்தின் வரக்குள்ள போட்டி பெறாம இருக்கும், அழகான சந்தர்ப்பம், ஆயிஷா நாயை மூட்டி கொடுக்கலாம், தங்கச்சி வேற விட்டு கட்டி வச்சிருக்க ஆயிஷா நாயை பத்தி. இப்ப ஹதர் ஜைனபின் ஜஷ்னா நபி அவங்க கேட்டாங்க, ஜெயினபின் ஜஷ்னா பத்தி பத்தி மனைவியை பார்த்து கேட்டாங்க, நீங்க உங்க சக்கரத்தை ஆயிஷா பத்தி என்னமா சொல்றீங்க சொன்னாங்க. ஜெயினபின் ஜஷ்னா சொன்னாங்க, யார சூழல்லா எந்த மனைவிமார்கள் என்ன சக்களத்தி மாற அவங்க மனைவிமார்கள் ஆயிஷாவை போல ஒரு நல்ல பெண்ண நான் கண்டே இல்லை யார சொல்லலாம். அவங்களும் பரிசுத்தமா தான் பேசினாங்க, பரிசுத்தமா பேசினாங்க. அதுக்கு பின்னாடி ஆயிஷா நாயின வீட்டில இருந்த வேலைக்கார பெண்மணி ஹலர் பதியானா இவங்களை கூப்பிட்டு எடுத்தாங்க. இவங்களை கூப்பிட்டு என் வீட்டுக்குள்ள இருந்தவங்க ஆயிஷா நாயின வீட்டு வேலைக்காரியா இருந்தவங்க கூப்பிட்டு கேட்டாங்க, பதியிரா ஆயிஷா பத்தி நீங்க என்னமா சொல்றீங்கன்னு கேட்டாங்க. இப்படி இப்படி சமூகம் பேசுறாங்க, நீங்க என்ன பேசுறீங்க. அதை பரிகாரம் சொன்னாங்க, யார சொல்லலா ஆயிஷா, ஆயிஷா இப்படியான நடத்தையில ஈடுபடுற ஒரு புறம் இருக்க இப்படிப்பட்ட சிந்தனையே அவைக்கு வந்திருக்காத யார சொல்லலாம். ஏன் தெரியுமா, அத் ஆயிஷா எவ்வளவு சின்ன புள்ள தெரியுமா யார சொல்லலா, வீட்டில வேலை செய்யக்குள்ள அத் ஆயிஷா மா பிழைப்பா, ரொட்டி சுரத்துக்கு மா பிழைப்பா யார சொல்லலா, மா பிழைச்சுக்கிட்டு இருப்பாங்க. மா பிழைச்சுக்கிட்டு இருக்கக்குள்ளே சவுத்து டயர்டாகி அப்படியே பின்னுக்கு இருந்த அந்த வீட்டில அந்த நிலையில தூண்ல படகத்தூண் கம்புத்தூண் இருந்திருக்கும். சொன்னாங்க, யார சொல்லலா ஆயிஷா மா குழைச்சிட்டு இருக்கக்குள்ளே அவங்களை அறியாம டயர்டாகி பின்னுக்கு இருக்கிற தூண்ல அப்படியே சாஞ்சி தூங்கிடுவாங்க யார சொல்லலா. மதீனத்து ஆடுகள் வந்து குழைச்ச மாவை சாப்பிட்டுட்டு போயிருவாங்க யார சொல்லலா. அந்த அளவுக்கு ரெண்டு பேருக்கு மா குழைக்கிறதுக்கு இயலாத ஹதத் ஆயிஷா, அவ்வளவு சின்ன பிள்ளை, இவங்க இப்படியான ஒரு நடத்தையை நடக்கிறதுக்கு நினைச்சும் பார்த்திருக்க மாட்டாங்க யார சொல்லலான்னு சொல்லி ஆயிஷா நாயை பரிசுத்தப்படுத்தினாங்க, பரிசுத்தப்படுத்துறாங்க. இப்ப சுருக்கமா எல்லாரும் பரிசுத்தப்படுத்தினாங்க. கடைசியா நபிசல்லா மஷூரா கேட்காங்க, ஹதரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டாங்க. ஹதரத் உமர் ரதியல்லாஹு எப்படிப்பட்ட சஹாபி, மிகப்பெரிய சஹாபி, நபியின் வாயால சொர்க்கவாதின்னு பேர் பெற்றவங்க. ஹதரத் உமரை கூப்பிட்டு கேட்டாங்க, உமர் நபிக்கு மிகவும் நெருக்கமானவர் தான், ஹதரத் உமர் நபிக்கு நெருக்கமானவர், 30 நாளா நபி கவலையோட அலைஞ்சு திரியிறாங்க, ஹதரத் உமருக்கு நல்லா தெரியும் நபி நபிசலா மனைவியை இட்டு கட்டப்பட்டிருக்கேன்னு சொல்லி. ஆனா நபி அவங்கள கிட்ட கூப்பிட்டு ஹதரத் நபி அவங்ககிட்ட போய் குடும்ப பிரச்சனையில கொஞ்சம் கூட கலந்து கொண்டது. ஹதரத் உமர் விளங்கினாங்க, நபி எனக்கு மிச்சம் நெருக்கமானவங்க தான், ஆனா இது நபி அவங்களோட குடும்ப பிரச்சனை, இதுல நக்கி தலையிடுறதுக்கு உரிமை கிடையாது. எவ்வளவுதான் நெருக்கமானவனா இருக்கலாம், ஆனா அவன குடும்ப பிரச்சனையில எங்களுக்கு தலையிடுறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. அட இவ்வளவு நெருக்கமா இருந்தது அவன வீட்டு விஷயத்தை எனக்கு மறைச்சிட்டானே என்று சொல்றதுக்கு சரியத்துல யாரும் அப்படி கேட்கலாம், அதுக்கு சரிய இடம் கொடுக்கவும் இல்லை. வீட்டு பிரச்சனை என்று வரக்குள்ள எவ்வளவுதான் நெருக்கமானவனா இருக்கலாம், அவன பிரச்சனையை தூக்கி செல்லலாம், ஆனா அவன குடும்ப பிரச்சனையெல்லாம் எனக்கு தெரியணும் சொல்லி எந்த நண்பனும் எதிர்பார்க்க தேவையில்லை, அது யாரும் அப்படி செல்ல போகையும் தேவையில்லை, இது சரிய இடம் கொடுக்கல. எல்லாம் விளங்கினாங்க, நபிக்கு நான் நெருக்கமானவன், ஆனா இது நபி அவங்களோட குடும்ப பிரச்சனை, இதுல நான் தலையிட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப நபி அவங்களே ஹதரத் உமரை கூப்பிட்டு அனுப்புறாங்க, ஹதரத் உமரை கூப்பிட்டு கேட்காங்க, நீங்க என்ன சொல்றீங்க. இப்பதான் நபி அவங்க மஷூரா கேட்காங்க. இப்ப ஹதரத் உமர் நிதானமா யோசிக்காங்க, நிதானமா யோசிக்காங்க. ஹத் உமர் நாவ சரியா பாவிக்காரு, பாவிக்காரு. நபிசல்லா பார்த்து ஒரு வார்த்தை கேட்டார் ஹதரத் உமர், மன் ஜவ்வஜகா யா ரசூலல்லாஹ், யார சூழல்லா ஹதரத் ஆயிஷா உங்களுக்கு யாரு முடிச்சு தந்தாங்கன்னு கேட்டாங்க. நபியை பார்த்து கேட்டாங்க, யார சூழல்லா ஹதரத் ஆயிஷா உங்களுக்கு யார திருமணம் முடிச்சு தந்து. நபிசல்லா ஒரு ஹதீஸ்ல பொதுவா சொன்னாங்க, நான் முடிச்ச எல்லா திருமணமும் எந்த சுய விருப்பத்தின் பிரகாரம் நான் முடிக்கல, அல்லாதான் எனக்கு எல்லா திருமணத்தையும் வஹயின் மூலமாக முடிச்சு தந்தான். நபி அவங்க ஹதீஸ்ல சொல்லியிருக்காங்க, ஹத்துமர் அவங்களுக்கு எல்லா தெரியும். கேட்டாங்க நபி அவங்களை பார்த்து, மண் சவ்வஜ கஹா யார சூழல்லா, யார சூழல்லா ஹதத் ஆயிஷா அவங்களுக்கு யார் முடிச்சு தந்தாங்கன்னு கேட்டாங்க. நபி சொல்லா சொன்னாங்க, எனக்கு அல்லாதான் முடிச்சு தந்தான்னு சொன்னாங்க. இப்ப ஹதத் உமர் கேட்டாங்க, யார சூழல்லா அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஒரு விபச்சாரிய திருமணம் முடிச்சு தந்திருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா யார சூழல்லான்னு கேட்டாங்க. அல்லாஹ் உங்களுக்கு ஒரு விபச்சாரிய திருமணம் முடிச்சு தருவானா யார சூழல்லா, சுபஹானக ஹாதா புத்தானுன் அதீம், இது மிகப்பெரிய இட்டுக்கட்டு யார சூழல்லா என்று சொல்லி ஹதரத் உமர் நாவ ஷரியா பாவிச்சு மூடல்ல. அல்லாஹ் சுமார் 13-14 ஆயத்துகளை சரணமா அல்லாஹ் இறக்குறாங்க. ஹதரத் உமர் நாவ ஷரியா பாவிச்சாரு, அல்லாஹ் 14 சூரத்து 100 14 ஆயத்துகளை இறக்கி ஹதரத் ஆயிஷா பரிசுத்தமான பெண் என்று அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுக்க. மேலான தாய்மார்களே, ஹதரத் உமர் பேசின அந்த நல்லா பேசின இந்த வார்த்தையும் ஹதரத் ஆயிஷா ரதியல்லாஹு அவங்களுக்கு கிடைச்சிச்சு. எந்த விஷயமா, உமர் ஒரு 4 வார்த்தை என்னை பத்தி நல்லா பேசியிருக்காரு. அதனால ஹதரத் ஆயிஷா நாயின் வளமை என்ன தெரியுமா, எங்க வாழ்க்கையில உள்ளத்துல எடுப்போம், இந்த துவாவை நாங்களும் செஞ்சு வருவோம். ஆயிஷானாகி வடமையா ஒரு துவா செஞ்சு வருவாங்க, யாரா உலகத்துல யாரெல்லாம் எனக்கு உபகாரம் செஞ்சிருக்காங்களோ, யாரெல்லாம் உதவி செஞ்சிருக்காங்களோ, அவங்களுக்கு நான் மௌத்துக்கு முன்னால் அவங்களுக்கு நான் பிறவி உபகாரம் செஞ்சிடணும், அதுக்குரிய சந்தர்ப்பத்தை நீ எனக்கு தந்திரன் யார சூழலாண்டு. ஆயிஷானாகி ஒரு துவா செஞ்சு வருவாங்க வடமையா, யாரெல்லாம் உதவி செய்வாங்களோ அவங்களுக்கு இந்த வாழ்க்கையிலேயே மௌத்துக்கு முன்னால பிறவி உபகாரம் செஞ்சிடணும், மௌத்துக்கு பின்னால நான் அவருக்கு கடனாளியா பேசுறப்படா. இது ஆயிஷா நாயகிட துவாவா இருந்துச்சு. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நான் கேட்ட மாதிரி அல்லாஹ் யாரெல்லாம் எனக்கு உபகாரம் செஞ்சாங்களோ எல்லாருக்கும் பிறவி உபகாரம் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்தான். ஹதரத் உமர் தவிர செஞ்ச உபகாரம் என்னை பத்தி நாலு வார்த்தை எல்லாம் பேசினாரு, குர்ஆனுடைய வசனம் இறங்குறதுக்கு காணாரு. இந்த உமருக்கு என்னடா பிறவி உபகாரம் செய்யலாம் ஹதரத் ஆயிஷா எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அல்லாஹ் ஹதரத் ஆயிஷா ரதியல்லாஹு கவலைக்கு ஏத்த மாதிரி, துவாக்கு ஏத்த மாதிரி அல்லாஹ் அந்த சந்தர்ப்பத்தை அமைச்சு கொடுத்த. ஆயிஷா நாய் என்ன சந்தர்ப்பம் தெரியுமா? எங்க எல்லாருக்கும் தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடக்கப்பட்டிருக்காங்க. ஆயிஷா நாயக வீடு தான் அது, மஸ்ஜிது நபவி. ஹஜ் உம்ராக்கு போனாக்கள் தெரியும், பள்ளியோட சேர்ந்தமாய் ஆயிஷா ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர்ரிக்கு, அதுக்கு பக்கத்துல ஹதரத் அபூபக்கர் தான், அதுக்கு பக்கத்துல உமர் ரதியல்லாஹு அன்ஹு. அதுக்கு மக்பரா இல்ல, அதுதான் ஆயிஷா நாயக வீடு தான் அது. ஆயிஷா ரதி அவனோட வீடு தான் அது. அவங்களோட வீட்டுக்குள்ளதான் இவங்க மூன்று பேர ஜனாதாக்கு விட கொடுத்தாங்க ஆயிஷா நாயக. இப்ப என்ன நடக்குதுண்டா, ஹத் உமர் ஆட்சி காலத்துல ஆயிஷா நாயக உயிரோட தான் இருக்காங்க. ஹத் உமர் ரதியல்லாஹு 10.5 வருஷம் ஆட்சியை முடிக்காங்க. கடைசியா ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து சுபஹ் தொழுகையில தக்பீர் கட்டுறாங்க. அபூ லுலு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மஜூசி ரெண்டு பக்கமும் நஞ்ச பூசிட்டு வந்த ஒரு கத்தியால ஓங்கி தாக்குறான். நீண்ட சம்பவம் அபுதாப் ஷரீப்ல வருவது தெரிஞ்ச விஷயம். ஹத் உமர் தாக்கப்படுறாங்க, அந்த தாக்குதல் முடிவு 3 நாளைக்கு பின்னால வபாத்தாகிறாங்க. இந்த நோயோட இருக்கிற இந்த 3 நாள், இந்த 3 நாளும் சஹாபாக்களை கூப்பிட்டு புத்தி சொல்றாங்க, யார் யாருக்கு வசி செய்யணுமோ செய்யறாங்க. இந்த கட்டத்துலதான் ஹதரத் உமர் தந்த மகன் அப்துல்லாஹி இப்னு உமரை கூப்பிட்டு சொல்றாங்க, மகன் உலகத்துல எனக்கு கடைசியா ஒரே ஒரு ஆசை இருக்கு. அது என்ன ஆசை தெரியுமா? நான் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பக்கத்துல நான் அடக்கப்படணும்னு ஒரு ஆசை இருக்கு. அதனால இந்த ஆசை நிறைவேறணுமா, அதுக்கு என்ன செய்யணும்? ஹதரத் ஆயிஷா அனுமதி தரணும் வீட்டுக்குள்ள. ஆயிஷா நாயி வீட்டுக்குள்ள அனுமதி தரணும். சென்னாங்க மகனை கூப்பிடு, மகனே இந்த கடைசி நபி அவங்களுக்கு பக்கத்துல அடக்கப்படணும், அதனால நீங்க ஹதரத் ஆயிஷா நாயகிட்ட போய் எனக்கு உங்களோட வீட்டுக்குள்ள ஒரு இடம் தரலாமான்னு கேட்டுட்டு வாங்க. அவங்க அனுமதி தந்தாங்கன்னு சொன்னா என்ன கொண்டு போய் அடக்குங்க, அனுமதி தரலையா என்ன பொதுவான மையவாடி ஜன்னத்தில் பக்கையில கொண்டு போய் அடைக்கிறீங்கன்னு சொன்னா. அப்துல்லாஹி இப்னு உமர் போய் சொல்றாங்க, கதவை சலாம் சொல்லி கதவை தட்டுறாங்க. அத்த ஆயிஷா நாயகி வீட்டுக்குள்ள அழுதுகிட்டு இருக்காங்க. என்ன அழுகுறாங்க தெரியுமா? அத்த உமர்ன நிலைமையை நினைச்சு நினைச்சு அழுகுறாங்க. ஹதரத் உமர் நீதமான ஆட்சியாளர், இஸ்லாத்துடைய ஜனாதிபதி, மாபெரும் ஜனாதிபதி, மிகப்பெரிய இழப்புண்டு இஸ்லாத்துக்கு வந்துட்டு ஏங்கி ஏங்கி அழுகுறாங்க. இப்ப அந்த கட்டம் ஹதரத் அப்துல்லாஹி இப்னு உமர் தான் போய் கதவை தட்டி சலாம் சொல்றாங்க. அத்த ஆயிஷா நாயகி பதில் சொல்றாங்க. இப்ப ஹதரத் அப்துல்லாஹி இப்னு உமர் தன் பாப்பாட ஆசையை முன்வைக்காங்க. ஆயிஷா நாயகி மகன் பாப்பா ஹத் உமர் ஆசையே மகன் முன்வைக்கிற டைம்ல ஹத் ஆயிஷா நாயகி முதலாவது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு சொன்னாங்க. இவ்வளவு காலமும் ஹத் உமர் செஞ்ச உபகாரத்துக்கு எப்படா பிறவி உபகாரம் செய்யலாம்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், அல்லாஹ் ஹத் உமர் கடைசி கட்டத்துல எனக்கு அந்த சந்தர்ப்பத்தையும் தந்துட்டான்னு சொன்னாங்க. செல்லிப்பட்டு சொன்னாங்க, பாப்பாவை தாராளமாக கொண்டு அடக்குங்கன்னு சொன்னாங்க. தாராளமா கொண்டாரு. வேளாண் தாய்மார்களே, சகோதரிகளே, நாவ சரியா பாவிச்சதனால அல்லாஹ் ஹதரத் உமருக்கு முதலாவது உலகத்திலே அதுக்குரிய பரிசை கொடுத்துட்டான். நபி அவங்களுக்கு பக்கத்தில் அடக்கக்கூடிய பாக்கியம் சாதாரண பாக்கியமா? அந்த இடத்தை அல்லாஹ் கொடுத்துட்டான். நாவ சரியா பாவிச்சாங்க, நபிக்கு பக்கத்தில் அடக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சி. அதனால உலகத்துல நாங்களும் நாவ முறையா பயன்படுத்தோம்னு சொன்னா அல்லாஹ் உலகத்துல எங்களை அந்தஸ்துகளை உயர்த்துவான். மேலான சொர்க்கத்துல மேல நிம்மதியா போய் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். அந்த அடிப்படையை உள்ள கெடுப்போம். இது ஹதரத் ஆயிஷா நாயகி இட்டு கட்டின சம்பவத்திலே முந்தின பகுதி. பின்னால நீண்ட பகுதி இருக்கு. ஒரு சில விஷயத்தை மட்டும் சுட்டி காட்டுறேன், கொஞ்சம் யோசிங்க. இதுக்கு பின்னால ஹதரத் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மஹுல்லா தந்த அல் இஸாபா தந்த தாரீக் கிதாபுல தந்த கிதாபுல எழுதுறாங்க. பின்னால ஒரு காலம் வருவது, ஹத் உமர் வஃபாத் ஆகிட்டாங்க. இப்ப பின்னால ஒரு காலம் வருவது, ஹத் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க ஆயிஷா நாயகி பின்னால ஹிஜ்ரி 50க்கும் பின்னாலதான், 56 மட்டும் தான் வஃபாத் ஆகினாங்க. பின்னால ஒரு கட்டம், ஹத் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ஹரத்துல கஅபாவை தவாஃப் செஞ்சுட்டு வராங்க. ரெண்டு பெண்கள் இருக்காங்க, ரெண்டு பெண்கள் இருக்காங்க, ரெண்டு பெண்களோட ஹத் ஆயிஷாவை கபாவை தவாப் செஞ்சுட்டு வராங்க. கபா எப்படி கண்ணியமான இடம், தவாப்ல செல்லுவாங்க, நீங்க வேண்டிய துவாவை கேட்டு கேட்டு சுத்துங்க, துவா கபூல் செய்யப்படுற இடம். ஆனா ஹசத் ஆயிஷா நாயகி ஆச்சரியம் என்ன தெரியுமா, கபாவை தவாப் செய்யறாங்க, தவாப்புங்கிற ஏழு சுத்து கபாவை சுத்தி வந்தா தான் ஒரு தவாப், ஏழு சுத்து சுத்துறாங்க. ஆனா ஏழு சுத்துலையும் கேட்ட துவா ஒரே ஒரு துவா தான் கேட்டாங்க ஆயிஷா நாயகி. என்ன துவா தெரியுமா, அல்லாஹும்மா ரஹம் ஹஸ்ஸான், அல்லாஹும்மா ரஹம் ஹஸ்ஸான், அல்லாஹும்மா ரஹம் ஹஸ்ஸான், யா அல்லாஹ் எனக்கு இட்டுக்கட்டின அந்த ஹஸ்ஸான் ஒரு சாபித்துக்கு நீ ரஹ்மத் செஞ்சிரு, எனக்கு இட்டுக்கட்டின அந்த ஹஸ்ஸான் ஒரு சாபித்துக்கு நீ ரஹ்மத் செஞ்சிரு, அந்த ஹஸ்ஸான் ஒரு சாபித்துக்கு ரஹ்மத் செஞ்சிரு. இதே துவா தவாப்ல அந்த ஹரத்துக்குள்ள ஏழு சுத்துலையும் கேட்காங்க. இந்த ரெண்டு பெண்களுக்கும் சரியான ஆச்சரியம், தவாப் முடியுது, ஆயிஷா நாயகி இந்த ரெண்டு பெண்களும் கேட்காங்க, தாயே உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரதியல்லாஹுங்களே ஆச்சரியமானவங்க பார்த்தவங்க தவாஃப்ல, நீங்க அவ்வளவுக்கு அந்த ஹஸ்ஸான் உங்களுக்கு செஞ்ச துரோகத்தை நீங்க மறந்துட்டீங்களான்னு கேட்டாங்க ரெண்டு பெண்கள். இந்த ஹஸ்ஸான் உங்களுக்கு இட்டு கட்டினாரே அந்த துரோகத்தை நீங்க மறந்துட்டீங்களான்னு கேட்டாங்க. இந்த ஆயிஷா ரதியல்லாஹு அந்த ரெண்டு பெண்களை அமர வச்சு இந்த ஹஸ்ஸான் யார் தெரியுமா கேட்டாங்க. இந்த ஹஸ்ஸான் யார் தெரியுமா, இப்பதான் ஆயிஷா நாயகி இந்த ரெண்டு பெண்களுக்கு விளங்கப்படுத்துறாங்க, இந்த ஹஸ்ஸான் சாதாரண சஹாபி இல்ல, இவர் ஆரம்பத்தில் இஸ்லாத்துக்கு வந்தவர், நபியவங்களுக்கு கவிதையால நபியை பாதுகாத்தவர் என்று மட்டும் சம்பவத்தை சொல்றாங்க. ஆரம்ப காலத்துல குரேஷியர்கள் கவியால நபிக்கு ஏசினாங்க, தூற்றுவாங்க, செல்லுபடி சென்னாங்க. ஒரு கட்டம் மக்கா குரேஷியர்கள் நபியவங்களை பார்த்து கவில படிச்சாங்க, என்ன சொன்னாங்க தெரியுமா, கவில சொன்னாங்க இந்த நபி ஒரு ஹராத்துல பிறந்தவர் படிச்சிட்டாங்க, நபி ஹராத்துல பிறந்தவர் படிச்சிட்டாங்க. இந்த கட்டத்துல நபி அந்த கவிக்கு எதிரா தந்த கூர்மையான நாவால ஹஸ்ஸான் ஒரு சாபித்தறது, அவங்க ஒரு பைத் படிச்சாங்கண்டு, அந்த பைத் ஹதப் ஆயிஷா படிச்சு காட்டினாங்க. அதுல சுருக்கம் என்ன தெரியுமா, நபியின வம்சத்தை போல ஒரு சிறந்த வம்சத்தை சரித்திரத்துல யாரும் கண்டிருக்க முடியாத தூய்மையான வம்சத்துல பிறந்தவர் என்று சொல்லி நபியின மானத்தை பாதுகாத்து ஒரு அழகான கவியை படிச்சாரு என்று சொல்லி போட்டு ஹதத் ஆயிஷா நாயகி ரெண்டு பெண்ணை பார்த்து சொன்னாங்க. அதனால எந்த மானத்தை வித்தவரை விட நபியின மானத்தை பாதுகாத்தவர் எந்த பார்வையில பெரியவர் என்று சொன்னாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எந்த மானத்தை வித்தவரை விட நபியின மானத்தை பாதுகாத்தவர் எந்த பார்வையில பெரியவர் என்று சொன்னாங்க. இந்த தன்மை எங்களுக்கு ஒவ்வொரு ஆக்கிற உள்ளத்திலையும் இந்த தன்மை வந்துடும். எங்களை போல இறை நேசர்கள் உலகத்தில் யாரும் இருக்கிறார். இந்த தன்மை தான் இன்னைக்கு எங்க ஒவ்வொரு ஆக்களும் உருவாக்க வேண்டிய தன்மை. மற்ற மனுஷன் செஞ்ச அநியாயத்தை மறந்தாங்க, மனுஷன் நலவை பேசினாங்க, நல்லதை பேசினாங்க. இன்னைக்கு நாங்க என்னத்தை பேசுறோம், மற்ற மனுஷன் செஞ்ச நலவை மறந்துடுறோம். சின்ன முன்ன பின்ன வந்துட்டா அவன் எல்லா கெடுதியையும் அந்த மனுஷனை பற்றி புறப்பேசும். எங்க வாழ்க்கையில உருவாக்க வேண்டியது மேலான தாய்மார்களே, அதே போன்றுதான் இது அந்த விட்டுக்கட்சின ஒரு சஹாபின விஷயம். மற்ற ரெண்டு பேர் விஷயத்திலையும் ஒரு சஹாபிதான் அந்த மிஸ்தஹ் ரதியல்லாஹு அன்ஹு மாமித மகன். இவர் மாமித மகன்ன்றதுக்கு இவர் சாதாரண சஹாபி என்று சொன்னா எவ்வளவு ஏழைன்னு சொன்னா இவங்களோட குடும்பமே சரியான பரம்பரை ஏழை. ஹத் அபக்கரா பெரிய பணக்கார சஹாபி, மாமித குடும்பத்தை ஹத் அபக்கரா அவங்க தான் பராமரிச்சு வந்தாங்க, அவங்களுக்கு மாச மாச செலவினை அபக்கரா அவங்க தான் கொடுத்து வந்தாங்க. அந்த நன்றிக்கடன் கூட இல்லாம தான் மாமித மகன் தன்னை பெத்த மகளை விட்டு கட்டினார். நபியின மனைவி ஆயிஷாவா இருக்கலாம், ஹதரத் அபூபக்கரோட மகளா இருந்தாங்க. இந்த ஹதரத் அபூபக்கரோட மகள், இந்த அபூபக்கரோட சொந்த மாமித மகன் தான் விட்டு கட்டிருக்காரு தந்த மகளை. மாமித மகன் தந்த மகளை விட்டு கட்டிருக்காரு. அல்லாஹ் சம்பவமா சொல்றா என்ன தெரியுமா, குடும்பம் வரக்குள்ள இப்படியான பிரச்சனைகள் வரும், குடும்பம் வரக்குள்ள இப்படியான பிரச்சனை வர சமூகத்துல காண்றோம். இன்னைக்கு அதிகமான பிரச்சனைகள் பின்னணி குடும்பத்துல யாராவது ஒரு ஆளாத்தான் இருப்பாரு. சமூகத்துல இன்னைக்கு சீரழிஞ்சு போயிருக்க குடும்பம் என்ன காரணம் தெரியுமா, நான் என்ன பத்தி யாராவது குடும்பத்துல ஒரு ஆள் மோசமா பேசிருப்பாரு, எதையாவது குத்தி கொடுத்திருப்பாரு. குர்ஆன் சம்பவம் ஹதீஸ் சம்பவம் பேசுது. அல்லாஹ் என்னத்தை விளங்கப்படுத்துறான், குடும்பம் வரக்குள்ள இப்படியான பிரச்சனைகள் வரும், குடும்பத்தால இப்படி சிக்கல்கள் வரும், குடும்பத்தார்கள் நாவால கசப்பான வார்த்தைகள் வெளியாகும், அதற்காக வேண்டி குடும்பத்தை துண்டிச்சு வாழ்றதுக்கு சரியத்தில் அனுமதி இல்லை. குடும்பம் ஒதுக்கி வாழ்ந்தாலும் குடும்பத்தை சேர்ந்து வாழ்றதுக்கு தான் சரிய வழிகாட்டு. இப்ப ஹலத் அவக்கராவது சரியான கவலை, அடே நான் போட்ட பிச்சை எடுத்து வாழ்ற குடும்பம் என்ற மகளை பத்தி இட்டு கட்டிட்டாங்களே, ஹலத் அவக்கரா ஒரு சத்தியம் ஒன்று செஞ்சாங்க, இதுக்கு பின்னால நான் வளமையா கொடுத்து வார அந்த சதக்காவை, அந்த செலவீனத்தை நான் அவங்களுக்கு இனி கொடுக்க மாட்டேன், ஏன் இவ்வளவு நன்றி கட்டதனமா நடந்துட்டாங்களே என்று சொல்லி ஹலத் அவக்கரா உள்ளத்துல உறுதி எடுக்காங்க. இதுக்கு புறவு இந்த குடும்பத்துக்கு அவங்களுக்கு நான் செலவழிக்கிறேன். ஹதத் உள்ளத்தில் ஹதத் அபுபக்கர் உறுதி எடுக்காங்க. அங்கால அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கிறான், வலா யத்தலி உலில் ஃபதலி மின்கும் வஸ்அத். ஹதத் அபுபக்கரை போல நல்ல உள்ளம் கொண்ட மக்கள் நாங்க வளமையாக செலவழித்து வந்த அந்த சதக்காவை இதற்கு பின்னால குடும்பத்துக்கு தரமாட்டோம் என்று தடுப்பது அது அவங்களுக்கு நல்லதில்லை. வல் யஅஃபு வல் யஸ்ஃபஹு, மன்னிங்கோ மறங்கோ. அலா தஹிப்புன அன் யக்ஃபிரல்லாஹு லகும், அல்லாஹ் மறுமையில உங்களை மன்னிக்கிறத நீங்க விரும்ப மாட்டீங்களா? அல்லாஹ் ஹலத் அபுபக்கருக்கு எச்சரிக்கையா அல்லாஹ் இறக்கிறான். அபுபக்கரை போல நல்ல உள்ளம் கொண்ட மக்கள் தாங்க செஞ்சு வார சதக்காவ நல்ல நல்ல காரியத்தை குடும்பம் எப்படி செஞ்சிட்டாங்கன்றதுக்காக வேண்டி குடும்ப உறவை துண்டிச்சு வளமையான அந்த சதக்காவை தடுக்கிறது அவங்களுக்கு நல்லமில்லை. அதனால அதை மன்னிச்சு மறந்துடுங்கோ, அல்லாஹ் மறுமையில உங்களை மன்னிப்பான், அதுக்குரிய கூலிய தருவான் என்பதாக அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கி வைக்கும். மேலானவர்களே, அதனால குடும்பத்துல பிரச்சனை வரலாம், மனக்கசப்புகள் வரலாம், அதற்காக வேண்டி குடும்பத்தை ஒதுக்கி வாழ்றதுக்கு சரியத்தில் அனுமதி இல்லை. நபி அவங்க சொன்னாங்க, யார் ரத்த பந்த உறவை துண்டித்து வாழ்வாரோ அவருக்கு தங்குமிடம் நரகம் என்று சென்றிருக்காங்க. அதனால மேலான தாய்மார்களே, சகோதரர்களே, குடும்பம் துண்டிச்சாலும் போய் சேர்ந்து நடப்போம். பாரமான விஷயம், நபி சொன்னாங்க, குடும்ப உறவை சேர்ந்து நடக்கிறவன் சொர்க்கத்துக்கு தகுதியானவன், ஈமானுடைய அடையாளமான நபி அவங்க சென்றிருக்காங்க. அதனால கொஞ்சம் நாங்க உள்ளத்துக்கு இதை எடுப்போம். ரமதான் பாக்கியமா வருவது, கொஞ்சம் சிதறிய குடும்பங்களை, துண்டிச்சு வாழ்ந்த குடும்பங்களை கொஞ்சம் சேர்ந்து நடப்போம். தூரமான ரத்த பந்துகள், எத்தனையோ குடும்பங்கள் பிரச்சனை இல்ல, எந்த சிக்கலும் இல்ல, ஆனா போக்குவரத்து இல்லாம எத்தனையோ குடும்பங்கள் இருக்கி, அந்த குடும்பங்களுக்கு போய் எங்களோட உறவுகளை பலப்படுத்துவோம், பலப்படுத்துவோம், உள்ளத்துல உறுதியா நீயத்து வைப்போம். இது இந்த வாழ்க்கைக்கு மிகப்பெரிய பறக்கத்தை நபியவங்க சொல்லியிருக்காங்க. அது குடும்ப உறவு, அது நீண்ட நீண்ட பாடம். அது நபியவங்க நிறைய சிறப்பு சொல்லியிருக்காங்க. அதனால நாங்க குடும்ப உறவுகளை சேர்ந்து வாழ்றதுக்கு உறுதி எடுக்கிற அதே கட்டம் கடைசியா இந்த ரெண்டு சஹாபாக்களோட சேர்த்து அடுத்தது விட்டு கட்டினவன் தான் முனாஃபிக்கின்ற தலைவன் அப்துல்லாஹ் இப்னு உபை. இவனை நபியவங்க எப்படி மன்னிச்சாங்க தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள முடிஞ்சு கொள்றேன். நபி ஸல்லல்லாஹு எப்படி மன்னிச்சாங்க தெரியுமா? இந்த அப்துல்லாஹி இப்னு உபை சக்ராத்தில் இருக்கான், ஆக பெரிய விரோதியா இருந்தான், மிகப்பெரிய விரோதியா இருந்தவன் அப்துல்லாஹி இப்னு உபை. சஹாபாக்கள் காலத்துல நபி அவர்கள் அதிகமான பிரச்சனைகளை முன்கொடுத்திருக்காங்க. இவனால பத்ர் யுத்தத்துக்கு 1000 சஹாபாக்கள் போனாங்க, 1000 பேர் போனாங்க. எல்லாருக்கும் தெரியும், உஹத் யுத்தத்துல, உஹத் யுத்தத்துக்கு சஹாபாக்கள் தரப்புல 1000 பேர் போனாங்க. இந்த அப்துல்லாஹி இப்னு உபை, இந்த முனாஃபிக்கள் தலைவர் நபி அவங்களோட படையில இருந்தான். இடையில இடையில சஹாபாக்கள் படைக்குள்ள இவனுக்கு நெருக்கமானாக்களை பேசி முனாஃபிக்கள் கூட்டு ஒரு கூட்டம் 300 பேரை நபியில குரூப்பிலிருந்து அப்படியே கலட்டி எடுத்துட்டு மதீனாக்கு வந்துட்டாங்க. மிஞ்சின 700 பேர் தான் உஹது களத்துல யுத்தம் செஞ்ச சஹாபாக்கள். அப்படிப்பட்ட மோசமானவன், பல கஷ்டங்களை சஹாபாக்கள் இவனால முன்னோக்கி இருக்காங்க. இப்படிப்பட்ட அப்துல்லாஹி இப்னு உபை, இவனாக பெரிய முனாஃபிக்கள் தலைவன் தான், ஆனா அந்த முனாஃபிக்கள் மகன் அவரும் அப்துல்லா தான், தந்த பேரை தான் மகனுக்கு வச்சான். அந்த அப்துல்லா அவர் சஹாபி, மகன் நல்ல ஒரு மனுஷனா இருந்தாரு, சஹாபியா இருந்தாரு. இப்ப இந்த முனாபிக்குள்ள தலைவன் இவன் கடைசி சக்கராத்தில் இருக்கக்குள்ள சக்கரா மகனை கூப்பிட்டு சொல்லிட்டான், மகனே மகனே, எனக்கு ஒரு ஆசை, நான் மௌத்தாகிட்டா நபியவங்கள ஜுப்பாவால எனக்கு கஃபன் செய்யணும் ஒட்டு வசிய செஞ்சுட்டு மௌத்தா போயிட்டான். நபியவங்கள ஜுப்பாவால எனக்கு கஃபன் செய்யணும் வசிய செஞ்சுட்டு மௌத்தாகிட்டான். மௌத்தாயிட்டான், முனாபிக்காகவே மௌத்தாயிட்டான், தௌபா இல்லாம மௌத்தாயிட்டான். இப்ப மகன் ஓடி வாராரு நபியவங்கள்ட்ட, நபியவங்கள்ட்ட ஓடி வாராரு. ஓடி வந்து தந்த வாப்பாட ஆசையை முன்வைக்கிறார், வசியத்தை சொல்றாரு. சஹாபாக்களோட நபியவங்க பேசிட்டு இருக்காங்க, சஹாபாக்கள் இருக்காங்க. இப்ப மகன் வந்து தந்த ஆசையை முன் வச்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவன் முனாபிக்குண்டு பார்க்கல, அல்லாஹ் அவனை மன்னிச்சு எப்படியாவது சொர்க்கத்துக்கு போகட்டும் நபி விரும்பினாங்க. மகன் வந்து வாப்பாட வசியத்தை சென்ன உடனே நபி அவங்க அதே இடத்துல தான் போட்டிருந்த ஜும்பாவை அப்படியே கலட்டி மகண்ட கையில கொடுத்துட்டாங்க, மகண்ட கையில கொடுத்துட்டாங்க. அதை சும்மா வந்து கோபம் வந்துட்டு சென்னாங்க, யார சூழலா அதுவில்லா, இந்த உபை இந்த அல்லாட விரோதி உபை இவனுக்கு கொடுக்கறீங்களா யார சொல்லலா? சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், ஆச்சரியமா கேட்டாங்க சஹாபா, இவனுக்கு கலட்டி கொடுக்கறீங்களா யார சொல்லலா? இப்படி இப்படி எல்லாம் கஷ்டத்தை முன்னோக்கினமே, இதெல்லாம் தாண்டி நீங்க உங்க ஜுப்பாவையும் கலட்டி கொடுத்துட்டீங்களா? இப்ப நவியவங்க சஹாபாக்களை பார்த்து என்ன பேசினாங்க தெரியுமா? உபை செஞ்ச மோசமானதை பேசல, உபைய ஒரு நடவை பேசிக்காந்தாங்க சஹாபாக்கள். சொன்னாங்க இவன் அப்துல்லாஹி இப்னு உபை இந்த முனாஃபிக் தெரிக்கான் தானே, இவன் இந்த ஷாச்சா அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு பத்ர யுத்தம் நடக்கக்குள்ள அவர் அது வரைக்கும் இஸ்லாத்துக்கு வரல, காபிர்கள் தரப்புலதான் யுத்தத்துக்கு வந்திருந்தாரு. நபி அவங்க ஷாச்சா அப்பாஸ் ரதியல்லாஹு அந்த யுத்தத்துல காபிர்கள் தரப்புல வந்து பத்ர யுத்தத்துல கைதியா பிடிபட்ட 70 பேர்ல அந்த இந்த ஷாச்சாவை பிடிபட்டாங்க. இந்த கட்டத்துல ஷாச்சா கைதிகளை பத்ர களத்திலிருந்து மதீனாவுக்கு கூட்டி வரக்குள்ள இந்த ஷாச்சாட மேனியில போடுறதுக்கு, ஷாச்சாட அப்பாசனோட மேனியில உடுப்பு இருக்கல, ஆடு அடிக்கல போடுறதுக்கு ஒழுங்கான உடுப்பு இருக்கல, அதனால இந்த ஷாச்சாட மேனிய மறைக்கிறதுக்கு இந்த அப்துல்லாஹி இப்னு உபை தான் ஒரு ஆடை கொடுத்தான். அதனால அவன் செஞ்ச அந்த உபகாரத்துக்கு பிரதி உபகாரமா தான் இப்ப நான் இந்த உடுப்பை கொடுத்தேன் நபி அவங்க சொல்லி காட்டினாங்க. நபி அவங்க என்னத்தை பேசினாங்க? சஹாபாக்கள் என்னத்தை படிச்சு கொடுத்தாங்க தெரியுமா? அவன் கெடுதிய பேசல, அவன் செஞ்ச நடவத்தான் சமூகத்துக்கு பேசினாங்க. அதனால அவன் செஞ்ச கெடுதிய நபி அவங்க உள்ளத்துல மன்னிச்சாங்க, மறந்தாங்க. ஆனா அல்லாஹ் மன்னிக்கல், அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கிட்டான், அவனுக்கு மன்னிப்பே இல்லைன்னு அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை இறக்கினான். ஆனா நபி அவங்க சமூகத்துக்கு மன்னிப்பு அறிமுகப்படுத்தின நபி, நபி உள்ளத்தால மன்னிச்சிட்டாங்க, நபி மன்னிச்சாங்க, அவன் நடவை பேசினாங்க. அதனால வாழ்க்கையில நாங்க பாடமா எடுப்போம், சமூகத்தில் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை நாங்க மன்னிப்போம், குடும்பத்தில் வரக்கூடிய முன்னப்பின் மன்னிப்போம், கணவன் மாறு எங்களுக்கு முன்னால வரக்கூடிய சின்ன சின்ன தகராறுகளை நாங்க மன்னிச்சிருவோம், ஒரு கட்டம் மற்றொரு பிரச்சனை வரக்கூடாத நாங்க தூக்கி பேசி காட்டுறல, நீங்க இப்படி செஞ்சதானே இந்த கணவனுக்கிட்ட பேசுறல. வாழ்க்கை வாழ்க்கண்டிஷனா பிரச்சனைகள் வரும், குடும்ப வாழ்க்கண்டிஷனா பல பிரச்சனைகள் வரும். பிரச்சனைக்கு மத்தியில அல்லாட பொருத்தத்தோட உலகத்துல வாழ்ந்துட்டு போறதான் உலக வாழ்க்கை சாதனை. அதனால உலகத்துல எங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை உள்ளத்தால மன்னிச்சு மறக்கிறதுக்கு முயற்சி எடுப்போம், மற்ற மனுஷங்க நலவை பேசுவோம், குறைகளை மறப்போம். அல்லாஹால ரபுல் இஸத் அல்லாஹ் என்னென்ன விஷயங்களை பேசினமோ கேட்டமோ மௌத்து வரைக்கும் இக்லாஸோட எங்க அனைவருக்கு அமல் செய்யக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் தருவானாக. யாழ்லா ரபே ரஹ்மானே, எங்கள் குற்றம் குறைகளை மன்னிச்சு மறைத்து விடுவாயாக. யாழ்லா மௌத்துக்கு முன்னால் உண்மையான தௌபாவோட ஷீபாக்கி, இவ்வாறான இந்த நிகழ்வுகள்ல பூர்த்தியான பிரயோசனங்கள் அடைஞ்சி மௌத்துக்குரிய தயாரிப்போட உலக வாழ்க்கையை கிடைக்க எங்கள் அனைவருக்கு தௌஃபீக் செய்வாயாக. வஆஹிர துஆவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஅஸ்தக்ஃபிருக வஅதுப் இலைக் வஸல்லல்லாஹு அலா முஹம்மதின்.